அடியேன் சுவாமி எழுதியாச்சு, சுவாமி ஆரம்பிச்சுக்கலாம் உங்க சொல்லுங்க.
வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மதரதீரோகிரங்கராஜம் த்ரய்யந்தயுக்மகிருதபூரிபரிஷ்ணவந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனே சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பாதுகா தேவக ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே கோபாலாதி மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகலபூஷண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கநாயக்கிய நமஹ. ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீரங்கநாதமணிபாதுகாபியாம் நம. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரீ வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமவ்யவஹதத்ப்ரோ ஸ்வதந்த்ரோ ஸர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹ. நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் எழுந்தருளிருந்த ஆச்சாரியர்கள் ஞானத்தினாலும் அனுஷ்டானத்தினாலும் வைராக்கிய பக்தியினாலும் சிறந்திருந்தார்கள் என்று எப்பொழுதும் பெருமைப்படுவோம். அதிலே அனுஷ்டானம் என்றால் என்ன என்பதை சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய தினசரி அனுஷ்டானத்தை நாம் இப்பொழுது சுவாமியினுடைய திருக்குமாரரே சாதிச்சிருக்கும் ஸ்தோத்திரத்தை கொண்டு பார்த்துட்டு வரோம். இதில் இதுவரை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் விடியற்காலையில் சூரியோதயத்துக்கு முன்பு உள்ள ஜாமம், ராத்திரியினுடைய கடைசி ஜாமம் என்று சொல்லப்படும் அந்த கடைசி ஜாமத்தில் 3 மணி நேரம் என்று சொல்லும் அந்த 3 மணி நேரம் உதயத்துக்கு முன்னாலேயே எழுந்திருந்து செய்யும் அனுஷ்டானங்களை எல்லாம் பார்த்தோம். அடுத்தது நித்தியகர்ம அனுஷ்டானம், காலையில் அனுஷ்டானம்லாம் முடிச்சுண்டு அடுத்து ரங்கநாதருடைய சன்னதிக்கு எழுந்தருளி ரங்கநாதர் மங்களாசாசனம் செய்வார் என்று இந்த ஸ்தோத்திரம் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்தபோது அருளி செய்தார். அப்படினால ஸ்ரீரங்கத்திலே இருந்தபோது அவருடைய அனுஷ்டானம் எப்படி இருந்தது என்றதை காட்டுறது. அது மாத்திரம் இல்லை, சுவாமி பெரும்பாலும் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்தார் என்றதையும் காட்டுறது. அதில் குறிப்பாக சுவாமி சந்தியாவந்தனத்தை அனுஷ்டிப்பார், சந்தியாவந்தனத்தின் போது காயத்ரி ஜபத்தை 2 நேரம் அனுஷ்டிப்பார் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு 2 நேரம் அனுஷ்டிப்பார் என்பதற்கு தாத்பரியம் என்ன, அது பிராத காலத்தில் சூரியோதயத்துக்கு நெடும்போது முன்னாகவே சந்தியாவந்தன அர்க்கியத்தை விட்டுட்டு அர்க்கியத்தை சமர்ப்பித்ததுக்கப்புறம் நெடும்போது என்றால் அது 1008 என்று தாத்பரியம். ஏன் நெடும்போதுன்னு சாதிச்சிருக்கார் என்றால் என்னைக்காவது சில நாள் பகவத் சேவைக்காக ரங்கநாதருடைய கைங்கரியத்தாக 1008 108 ஆக குறைந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே ஒரு நாளும் பெரியவா அனுஷ்டிக்க மாட்டா. அதனால தான் அந்த நெடும்போது என்று அந்த 1008 காயத்ரி ஜபத்தை தான் அந்த நெடும்போது காயத்ரியை ஜபித்து கொண்டிருப்பார் என்று சாதிச்சிருக்கார். ரங்கநாதருடைய சன்னதி கெழுந்துருளி ரங்கநாத பிராத காலத்திலே திருப்பள்ளி எழுச்சி அனுசந்தானம் பண்ணி மங்களாசாசனம் பண்ணி அது ரொம்ப கசிந்த உள்ளத்தோடு ரங்கநாத பிரிய மனதில்லாமல் அது சேவித்த ஆனந்தத்தோடு எப்படி தொண்டரொடிப்பழியாழ்வார் ரங்கநாதனை அனுபவித்து பாசுரங்கள் பாடியிருக்காரோ அந்த அனுபவத்தோடையே சுவாமி நிகமாந்த மகாதேசிகனும் செம்பெருமானுக்கு மங்களாசாசனங்கள் பண்ணி அபிகமனம் என்கிறதான இந்த சரணாகதியை முடிச்சுண்டு அப்புறம் தன்னுடைய திருமாலைக்கு எழுந்தருளி காலக்ஷேபத்தை ஆரம்பிப்பார் என்ற வரைக்கும் பார்த்தோம். காலக்ஷேபம் என்பது என்ன, உபன்யாசம் என்பது என்ன, கதா காலக்ஷேபம் என்பது என்ன என்பதை போன வாரம் கொஞ்சம் பிரித்து பார்த்தோம். அதில் காலக்ஷேபம் என்பது சிஷ்யர்களுக்கு ஆச்சாரிய பரம்பரையை முன்னிட்டு கொண்டு அனுசந்தானம் பண்ணி ஒவ்வொரு வரியாக ஒரு கிரந்தத்திலே இருக்கும் அத்தனை எழுத்து ஒரு எழுத்து கூட விடாமல் அது சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணுவது காலக்ஷேபம் என்று. உபன்யாசம் என்பது மொத்தமாக அந்த கிரந்தத்திலே இருக்கிற சாரமான விஷயங்களை, அது சிஷ்யாள் தான் என்று இல்லை, பொதுவாக ஜனங்களுக்கு சத்விஷயங்களை சொல்லுவதாக அமைவது உபன்யாசம் என்பது. அது சுவாமி தேசிகன் பிராத காலத்திலே காலக்ஷேபங்கள் ஒரு நாளும் தவறாமல் அதை நித்திய கருமானுட்டானமாக செய்து வந்தார் என்பது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஆச்சாரியாளுடைய ரொம்ப அவளுக்கு பரம சந்தோஷத்தை தரக்கூடியது, அவளுடைய தேக யாத்திரை என்று சொல்லும்படியான ஜீவனத்தில் இந்த காலக்ஷேபம் என்பது தான் ரொம்ப முக்கியமான அம்சமாக அவளுடைய திருவுள்ளத்தில் இருக்கும். இதனால் என்ன, அந்த காலக்ஷேபத்திலே அந்த பூர்வர்கள் பூர்வாச்சாரியாளுடைய கிரந்தத்தை அனுபவிச்சு அந்த அனுபவமானது, இப்போ ஏற்பட்ட அனுபவம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கு. இது சிஷ்யர்களுக்கும் பிற்காலத்திலே வரக்கூடியவர்களுக்கும் பரம்பரையாக இது மேற்கொண்டு மேற்கொண்டு அபிவிருத்தியாகி எல்லாரும் நம்ம சம்பிரதாயத்திலே ரொம்ப ரொம்ப ஸ்திரமான அபிப்பிராயத்தோடு ஸ்திரமான ஈடுபாட்டோடு இருக்க வேணும்னா அதுக்கு காலக்ஷேபம் ரொம்ப அவசியம். அது சாஸ்திரங்கள் சொல்லச்சு, தனக்கு தெரிஞ்ச அம்சங்களை நல்ல சிஷ்யால் கிடைக்கச்சு கட்டாயம் சொல்லணும், ஆச்சாரியன் மறைக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு. எப்படி நல்ல சிஷ்யால் கிடைக்காத போது மறைக்கணும்னு சொல்லித்தோ, அதே போல நல்ல சிஷ்யால் கிடைச்ச போது கட்டாயம் மறைக்காமல் அவளுக்கு காலக்ஷேபத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்கு சுவாமி நிகமானந்த மகாதேசிகன். ஸ்ரீமந்த் ரகசிய திரைசாரத்தில் ஆச்சாரியாள் என்ன செய்யணும், சிஷ்யன் என்ன செய்யணும் இந்த காலக்ஷேப விஷயத்தில் என்றது ரெண்டு அதிகாரத்தினாலே சாதிக்கிறார். ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம், சிஷ்ய கிருத்தியாதிகாரம்னு சாதிக்கிறார். அதில் வித்யைவ சமங்காமம் மர்த்தவியம் பிரம்மவாதினா என்று தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. நல்ல சிஷ்யன் கிடைக்காத போது ஏதோ நாமும் ஆச்சாரியனாக இருக்க வேணும்ன்ற ஆசையினால, நான் நாலு பேருக்கு நாமும் சொல்லித்தந்தோம் என்ற ஒரு ஆசையினாலே, இல்லை நமக்கு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுத்தா நமக்கு வர்றது இன்னும் கொஞ்சம் அந்த சப்ஜெக்டில் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுறது, நல்ல முகஸ்தம் ஆறுது, இல்லை அந்த சப்ஜெக்டில் இன்னொன்று ஒரு கிளாரிட்டி வருது என்று அதுக்காகலாம் சொல்லித்தரக்கூடாது. சிஷ்யால் கிடைக்காத போது சிஷ்யாளாக இல்லாதவாள் இருந்தாலும், நாம் நம்மிடத்துல வந்து ஆசிரியிக்காதவாளாக இருந்தாலும் பரவாயில்ல, கேட்குறவாளாக இல்லைனாலும் கேட்க வச்சு சொல்லி கொடுத்துடலான்னு பிரம்ம வித்தியை சொல்லவே கூடாது என்பதாக சாதிக்கிறார். பிரம்ம வித்யைவ சமங்காமம் மர்த்தவியம் பிரம்மவாதினா, தனக்கு கிடைச்ச பிரம்ம வித்தியோட அப்படியே தான் மடிஞ்சு போவது தான் கரெக்டே வழிய, சரி சொல்லி கொடுத்தா நமக்கு வருது அதனால வேணாம் சொல்லலாம் என்று நினைப்பில் கூட சொல்லித்தரக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கா. அதனால அது உபதேசம் என்பது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து சொல்ல வேண்டியது. ஒரு பட்டருடைய காலக்ஷேபத்திலே ஒரு வீட்டில் ஒரு இடத்துல வரும் திருவாய்மொழி விஷயம் ஒன்று சாதிச்சுன, துவயத்தினுடைய அர்த்தத்தை சாதிச்சுன்னு இருக்கச்சே பட்டர் கதவை சாத்திட்டு சாதிப்பார் என்று. என்ன அந்த சத்விஷயமானது ஒரு வார்த்தை கூட வெளியில் யாருக்கும் சிஷ்யாளாக இல்லாதவாளுக்கு ஆசிரியித்து கேட்கணும்னு ஆசைப்படாதவாளுக்கு, இதை தெரிஞ்சுக்கணுன்றதான தவிப்பு இல்லாதவாளுக்கு கட்டம், அதில் ஒரு வார்த்தை கூட காதில் விழுந்துடக்கூடாது, மகா தப்பு என்பதனால அது கதவை சாத்திட்டு தான் காலக்ஷேமம் சொல்லுவா என்பதாக சொல்லியிருக்கார். அதுபோல் அது உபதேசம் என்பது காலக்ஷேப சமயத்தில் ரொம்ப பரம ஸ்ரத்தையோடு இருக்கிறவாளுக்கு பரம ரகசியமாக ஆச்சாரியன் உபதேசிப்பதாக இருக்கும். அதில் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் அந்த கிரந்தத்தில் என்ன இருக்கோ அதுக்கு என்ன தாத்பரியம் உண்டோ அதை விளக்கி சொல்வது காலக்ஷேபம். சுவாமி தேசிகன் தன்னுடைய வாழ்நாள் பூராவும் ஒரு நாளும் தவறாமல் காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார். அந்த காலக்ஷேபத்தில் 30 முறை ஸ்ரீவாஷ்யம் ஸ்ருத பிரகாசியோடே சாதிச்சிருக்கார் என்பது சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமியே சாதிச்சிருக்கிற விஷயம். அது திரிம்சத்வாரம் சிராவித மீமாம் சாரீரக பாஷ்யா அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதில் 30 முறை என்பது அந்த சங்கல்ப சூரியோதயம் எழுதினதற்கு முன்னாலே சாதித்த விஷயம் அது. அதுக்கப்புறமும் நிறைய சாதிச்சிருக்கார். அதனால் காலக்ஷேபம்தான் சுவாமி தேசிகனுக்கு நித்திய நல்ல பொழுதுபோக்கு. இதில் அந்த காலக்ஷேபத்தை சிஷ்யால் ஸ்ரத்தை உள்ள வாழ்க்கை மாத்திரம்தான் சொல்லணுன்றதில் சுவாமி ரொம்ப அதில் ரொம்ப கவனம் அதிகம். அது அந்த ரகசிய திரைசாரத்தில் நிறைய பல விஷயங்களாலே சாதிக்கிறார் அவர். எப்படி சொல்றாருன்னா, ஊஷரே நிவபே பீஜம் ஷண்டே கன்யாம் பிரயோஜயேது வானரேவா உத்ருஜேத் மாம்னா அபாத்ரே சாஸ்திரம் உத்ருஜேது. நல்ல விதை, நிறைய கிடைக்காத வசத்தியான ஒரு பயிர் அது. அது மாதிரி வசத்தியான பயிரா நல்ல விதை, அந்த அந்த விதையை கொண்டு போய் எங்கேயா ஊஷரே நிவபேத் பீஜம் அப்படின்னு. ஊஷரே, ஊஷரம்னா பாலைவனம், அது ஒரு பாலைவனத்தில் கூட கொண்டு போய் கடாசிலாம். தப்பு தான் அது, ஆனால் அங்கே கூட அது கொண்டு போய் கடாசிலாம். ஷண்டே கன்யாம் பிரயோஜயேது வானரேவா உத்ருஜேத் மாலாம். அது பொன் குழந்தை கல்யாணம் பண்ணி குடிச்சே கூட சரி, ஏதோ ஒருத்தருக்கு கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அதே போல வானரேவா உத்ருஜேத் மாலாம், வானரே நல்ல பூமாலையை கொண்டு பெருமாளுக்கு சாத்தாம அதை கொண்டு போய் குரங்கு கிட்ட கூட கொடு. ஆனா என்ன அபாத்திரே சாஸ்திரம் உத்ருஜேது, ஆனால் தகாதவனுக்கு காலக்ஷேமம் சொல்லாத சொல்லாத என்று தர்மசாஸ்திரம் சொல்றத ரொம்ப பர்டிகுலரா கோட் பண்றார். அதுபோல அது காலக்ஷேபம்னா சரி பரவாயில்லாம் வாங்கோ அப்படின்னு வந்தாலும் காலக்ஷேபம் சொல்ல மாட்டா. ஏன்னா கீதையில சொல்ற இதந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன நஜ அசுஸ்ரூஷமே பட்சம் நஜமாம் யோம்யதூயதே அப்படின்னு சொல்லிட்டு வரச்சே, ஏய் தகாதவனுக்கு சொல்லிட்டு தகுந்தவனுக்கு சொன்னியானா உனக்கும் இந்த சாஸ்திரத்திலே நிஷ்டை வளரும். அதாவது இந்த சாஸ்திரத்திலே ஒரு நம்பிக்கையும் தெளிவும், அதை அனுபவ பரியந்தமானதான் ஒரு நிஷ்டையும் இதெல்லாம் வரும். சில விஷயங்கள் நமக்கே சில சாஸ்திர விஷயங்களில் மேலே மேலே நல்ல நிஷ்டை இருந்து நல்ல தெளிவு இருந்து நல்ல அனுபவம் இருக்கணும்னா அது அது நல்ல சிஷியாளுக்கு சொல்லிக் கொடுத்தா, ஸ்ரத்தையுள்ள சிஷியாளுக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த நிஷ்டை வளரும். அதுவே அது ஸ்ரத்தையில்லாமல் மேம்போக்கா என்னதான் சொல்கிறார் பார்க்கலாமே அப்படின்னோ இல்லைன்னா வேறு அபிப்பிராயத்தினாலேயோ வந்து கேட்குறவாளுக்கு அப்படி இறைக்கிறதுனால என்ன ஆறுது, சொல்லிக் கொடுக்குற ஆச்சாரியனையும் நிஷ்டை போயிடுறது. அவருக்கே அந்த சாஸ்திரத்தில் விசுவாசம் குறைஞ்சி போய் அந்த சாஸ்திரத்தினாலே வரக்கூடிய தெளிவு, அதனாலே வரக்கூடிய பகவத் அனுபவங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடும் என்பதனால எந்த நிட்டை வரணுன்றதுனால இவ்வளோ புஸ்தகங்கள் வாசித்து சாஸ்திரத்தை வசப்படுத்தி வச்சுருந்தாலோ அந்த நிட்டை அவளை விட்டு போயிடும். அதாவது எப்படி ஒரு ரொம்ப ஐஸ்வர்யத்தை கஷ்டப்பட்டு சேர்த்தவன், கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் அவனுக்கு உபயோகப்படாமல் அவனை விட்டு போனால் அவன் எவ்வளோ வேதனை படுவானோ அதை விட ரொம்ப வேதனை அந்த சிரமப்பட்டு சம்பாதிச்ச வித்தியானது, அந்த வித்தியானது தனக்கு ஒரு நிட்டையை கொடுக்காம அந்த நிட்டையை அபிவிருத்தி ஆகாமல் அந்த நிட்டையினாலே ஒரு பகவத் அனுபவங்கள்லாம் கிடைக்காம போய் அது நம்ம விட்டு குறைஞ்சி போகிறது, ஒரு அவிஸ்வாசம் வந்து போகிறது. நம்ம படித்த சாஸ்திரத்தில் நமக்கே ஒரு அவிஸ்வாசம் வந்துடும். இப்படியான ஒரு ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்குது. நல்ல சிஷியாளுக்கு உபதேசம் பண்ணாமல் ஏதோ மேம்போக்காக பாவனை பண்ணுற சிஷியாளுக்கெல்லாம் சொல்கிறதுனால தேசிகன் ரொம்பவும் இந்த விஷயத்துல ரொம்ப கரார். எல்லா ஆச்சாரியாலுமே அப்படிதான், தேசிகன் அதில் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். அதனால தான் சுவாமி தேசிகனுடைய தினச்சரியலை சொல்லச்சே சிஷ்யான் அனன்யாசிரயாபிமுக்கியான்னு சாதிச்சார். சுவாமி தேசிகனிடத்துல அவ்வளவு விசுவாச பக்தியோட இருந்து தேசிகன் திருவாக்காலே கேட்பதற்கு நாம் என்ன கோடி புண்ணியம் பண்ணினோமோ என்று பாவிச்சுண்டு வரக்கூடிய அந்த சிஷியாளுக்கு தான் உபதேசம் பண்ணுவார், மற்றவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற அனன்யாஸ்ரயணாபிமுக்கியான்னு சுவாமியினுடைய குமாரன் இந்த ஸ்தோத்திரத்தில் தேசிக தினச்சரிய ஸ்தோத்திரத்தில் சாதிச்சார் அப்படின்றதையும் பார்த்தோம். அது அந்த மாதிரி வர சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணுச்சு தனையா விசேஷம் உபவாதி தேச அப்படின்னு. எப்படி உபதேசம் பண்ணுவார்னா தன்னுடைய சொந்த குழந்தையான நம்ம வரத குரு இருக்காரே, இந்த ஸ்தோத்திரம் பண்ணாரே வரதாச்சாரியார் நயனாச்சாரியார், அவரிடத்துல எவ்வளோ ஆசையோடு அபிமானத்தோடு சுவாமி தேசிகன் உபதேசம் பண்ணுவாரோ அது போலத்தான் மொத்த பேருக்கும் உபதேசம் பண்ணுவார்னு. அந்த தேசிகனே தேசிக பிரபந்தத்தில் ஒரு இடத்துல சாதிச்சிருக்கிறத பார்க்குறோம். சிறுபயனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்கா அடைக்கலங்கொண்ட திருமால் தானே மறுபிறவியதில் அழித்து. சிறுபயனில் படியாத தகவோர் அப்படி ஏதாவது சிஷ்யன்னா நம்ம ஆச்சாரியாளாக இருந்தா அதனாலே நமக்கு ஒரு பெருமை தானே. சிஷ்யன்னா காலக்ஷேமம் பண்ணால் ஏதாவது நமக்கு திரவியம் சமர்ப்பிக்க மாட்டானா, அந்த சம்பாவனை கிடைக்கிறதுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே அப்படின்னு ஏதாவது பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் இறக்கின்றவர்க்கு இவை ஈந்தால் அறமுளதென்று எம்பார். கரக்கங்கரத்துடையிரேசிகர் கன்றே நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொல்கின்றனர் சொல்லமுதே. கரக்கும் கருத்துடையிரேசிகர் எதையும் லேசில சொல்லி தரணும்னு நினைக்க மாட்டா ஆச்சாரியாளர். ஏன்னா இவ்வளவு பயம் இருக்கு அதுல. இப்ப முன்ன சொன்னனே அசத்தான சிஷியனுக்கு காலக்ஷேபம் பண்ணினா பலன் என்னன்னா ஆச்சாரியனும் அசத்தா போயிடுவார். அதனால எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ விசுவாசத்தோடு படித்த சாஸ்திரங்கள்லாம் கடைசியில் ஒரு அவளுக்கு ஆச்சாரியனுக்கே அவிஸ்வாசத்தை ஏற்படுத்தி பகவத் அனுபவத்தை குறைச்சி பாழ் பண்ணிடும். அதனால அசத் சிஷியனோட காலக்ஷேபம் நடந்ததுன்னா அசத் சிஷியன் ஆச்சாரியன் அசத்தா போயிடுவார். அந்த பயம் உண்டு ஆச்சாரியாளுக்கு. அதனால தான் கரக்கும் கருத்துடைய தேசிகரு கன்றேன நம்ம எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனன்னு சொல்ல முதே. எப்படியா அன்று ஈன்ற கன்றுக்கு தாய் பசுவானது தன்னுடைய அன்பினுடைய வெள்ளமாக எப்படி பால் ஊட்டுமோ அதுபோல சிஷ்யாளுக்கு ஆச்சாரியன் பாடம் சொல்லி தருவார் அப்படின்னு அதான் நல்ல ஆச்சாரியன் என்பதாக சாதிக்கிறார். அதுல பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் திருக்குறள் சாதிக்கிச்சே இந்த பாசுரத்துக்கு ஆச்சாரியாள்லாம் மாடுன்னு சொல்லி விட்டார்பா அப்படின்னு. பசுமாடு எப்படி தன்னுடைய கண்ணுடைய கண்ணுக்கு ஆசையாக சுரக்குமோ அது போல சுரக்கணும். அதுல பறக்கும் புகழ் வரும் அப்படின்னு இந்த கண்ணுக்குட்டியா தாய்ப்பசுன்றது பால் சாட்டுது. பால் சாட்டதுக்கு அப்புறம் வயிறு ரொம்ப நிறைஞ்சு போச்சு, ரொம்ப பரம சந்தோஷம் ஆயிடுத்து. உடனே அது ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போய் போஸ்டர் அடிச்சு எங்கள் அம்மா எனக்கு பால் கொடுத்தா அதனால நான் ரொம்ப நன்னா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அது என்ன ப்ரெஸ்ஸு அடிச்சு ப்ரெஸ்ஸில் போய் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டுமா அப்படின்னு அந்த மாதிரி ஒட்டும்னு தாய்ப்பசு எதிர்பார்க்குமோ? கன்னுக்குட்டி தனக்கு அம்மா பால் கொடுத்தார்னு போஸ்டர் அட்டி ஒட்டும்னு தாய் பசு எதிர்பார்க்குமா? பறக்கும் புகழ் வரும். அதுபோல ஆச்சாரியன் இந்த சிஷ்யனாலே நமக்கு நிறைய பேர் வரும்னு எதிர்பார்ப்பானோ? பைம்பொருள் வாய்த்திடும். இல்லை அந்த கன்னுக்குட்டி தான் அம்மா கிட்ட தாய்ப்பால் சாப்பிட்ட உடனே அம்மா இன்னைக்கு நிறைய பால் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், இந்தா இன்னைக்கு நீ 1 லிட்டர் பால் கொடுத்தா நான் அத்தனையும் சாப்பிட்டுட்டேன், 1 லிட்டருக்கு பாலுக்கு உண்டான பைசா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அந்த கன்னுக்குட்டி கொடுக்குமோ? அதை எதிர்பார்த்து தான் அந்த பசுவானது பால் கொடுக்கறதோ? அதுபோல ஆச்சாரியன் நீங்கள் காலக்ஷேமம் சொன்னோம், சிஷ்யன் பரம ஆனந்தப்பட்டான், நம்ம ரொம்ப கௌரவிப்பான், நிறைய சன்மானிப்பான், நல்ல சம்பாவனை பண்ண போறான் அப்படின்னு ஆச்சாரியன் நினைப்பணும். அதனால் நல்ல ஆச்சாரியராக இருக்கிறவர் அந்த எப்படி தாய்ப்பசு கன்றுக்கு கொடுக்குமோ அதுபோல அந்த கன்னுக்குட்டி நன்னா இருக்கணும், ஜீவிக்கணும், பழைக்கணும், அபிவிருத்தியானும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு கொடுக்கும். அதுபோலே ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும்னார். பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் இறக்கின்றவர்க்கு இவை ஈந்தால் அறமுளது என்று இயம்பா. இது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இல்லை? அந்த பசுதான் எதுக்கு அந்த கன்னுக்குட்டிக்கு தாய்ப்பால் கொடுத்ததுன்னா, ஐயோ பாவம் இந்த பசு கன்னுக்குட்டிக்கு வயதுக்கு போட்டவனா ஐயோ அன்னதானம்லாம் பண்ணா பெரிய புண்ணியம்னு சொல்லியிருக்காளே, அதுபோல இந்த கன்னுக்குட்டி வயதுக்கும் பால் ஊட்டினுமான நமக்கும் நிறைய புண்ணியம் வரப்போகுதுன்னு நினைச்சுண்டா புண்ணியத்தை எதிர்பார்த்தா அந்த பசு அந்த கன்னுக்குட்டியை ஊட்டித்து. அதுபோல ஆச்சாரியாள் இந்த கிரந்த பிரச்சாரம் பண்ணினோம், அதனாலே நமக்கு பூர்வாச்சாரிய அனுகிரகம் கிடைக்கும், இந்த கிரந்த பிரச்சாரத்தினாலே தர்மம் நமக்கு விளைஞ்சது அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணுவாளா? அதனால இது புகழுக்காக இல்லை, பைசாவுக்காக இல்லை, தர்ம புத்தினாலே இல்லை, அந்த கண்ணுக்குட்டி பிழைக்கணும்ன்ற ஆசையினாலே கொடுத்தது. அதுபோல தான் காலக்ஷேபம் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அதுபோல அனன்யாசிரயணாபிமுக்கியான்னு சாதிச்சார் சுவாமி குமாரன். தன்னுடைய சிஷ்யாளுக்கு காலக்ஷேமம் சாதிக்குச்சே, அதுபோல ரொம்ப அபிமானத்தோட தன் பையனுக்கு காலக்ஷேமம் சொல்றா போலயே காலக்ஷேமம் சாதிப்பார், ரொம்ப அத்தியுதமாக சாதிப்பார். சுவாமி தேசிகனுடைய திருவாக்கினாலே கேட்கறதுக்கு அவள்லாம் அவ்வளவு அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா, அப்போ ஏற்பட்ட அவளுடைய புண்ணியத்தில் நமக்கும் கொஞ்சம் இருக்கு. இதனால என்ன அவளுக்கு என்ன சாதிச்சாரோ அதனுடைய சாரமான விஷயங்கள் எல்லாம் தேசிகன் கொஞ்சமும் நமக்கெல்லாம் இழந்து போகாமல் இருக்கிறதுக்காக மறவாமல் ஆச்சரியமாக நல்ல அற்புதமான கிரந்தங்களாக சாதிச்சிருக்கார். அதெல்லாம் காலக்ஷேபம் பண்ணுறது நமக்கு ஒரு ஜீவனத்தில் நம்மளோட வாழ்நாளில் ஒரு பெரிய கொடுப்பனை. இதையே தான் நம்ம ஆச்சாரியால் சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை காலக்ஷேபம் சாதிக்கிறதே பெரிய புருஷார்த்தமாக, இதே போல பாஷ்யகார கிரந்தங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஒரு வாழ்நாளிலே தனக்கு கிடைக்க வேண்டியதான ஒரு ஒரு பெரிய லாபமாக நினச்சிட்டு காப்பாத்திண்டு உபதேசம் பண்ணிட்டு வந்தா சுவாமியும் அதே போல அது சொல்ற தாஸ் எப்படின்னா, சம்ஸ்கிருத திராவிட திவ்ய சூக்தி பிரசன்ன கம்பீரதையா பிரசித்தா, அது சுவாமின்னு சாதிக்கச்சே பிரசன்ன கம்பீரதையா, ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த காலக்ஷேபம் சாதிக்கிற பாங்கு ஒன்னே போரும்ன்ற என்ன தெளிவு, என்ன தெளிவு அந்த சாதிக்கிற விஷயத்துல, என்ன தெளிவு, எவ்வளவு ஆழமான அர்த்தங்களையும் எவ்வளவு அனாயாசமாக எடுத்து சொல்ற அழகு. அது சுவாமி நம்ம திருக்குழந்த ஆண்டவனுடையதான ஸ்டைல நினைச்சுக்கணும். அப்போ திருக்குழந்த ஆண்டவன் எவ்வளவு கஷ்டமான சாஸ்திர விஷயங்களா இருந்தாலும் அதை எடுத்து சொல்லச்சே அந்த ஒரு தெளிவும், அது எவ்வளவு ஈஸியா சொல்வார், இவ்வளவு ஈஸியா இந்த சாஸ்திரத்தை இவ்வளவு எளிமையான பதங்களினாலே ரொம்ப அனாயாசமாக, அது மாத்திரம் இல்லை அது அது கேட்டா திருப்பியும் மறக்க முடியாதபடிக்கு அவ்வளவு மனசுல பதியும்படியாக அப்படியே நெஞ்ச தொட்டு தடவி தர மாதிரியாக்கும் உபதேசமா இருக்கும். அதே இங்க சுவாமி தேசிகனை சாதிக்கச்சே அது பிரசன்ன கம்பீரதையா பிரசித்தா, பிரசன்ன கம்பீரதையா ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப கம்பீரமா இருக்கும் என்பதால் சாதிக்கிற. அதுல சம்ஸ்கிருத கிரந்தங்களா இருந்தாலும் அதே போல பகவத் விஷயமா இருக்கக்கூடிய ஆழ்வார் பாசுரங்களா இருந்தாலும் எல்லாமே அழகா காலக்ஷேமம் சாதிப்பார். தத்தத்ருஜித்யா தனயா விசேஷம், யாருக்கு என்ன வேணுமோ யார் என்ன அபேட்சிக்கிறாளோ அவளுக்கு அதை மாட்டேன்னு மறுக்காமல் உபதேசம் பண்ணுவார் என்று. அதே சமயம் சிஷ்யாவை பத்தி சொல்லச்சே கறக்கும் கருத்துடைய அப்படின்னு மறைக்கணும் மறைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லச்சே, மறைக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அது என்ன மறைக்க கூடாதுன்னா, சிஷ்யன் நல்ல சிஷியன் ஆகப்பட்டுட்டான்னா தனக்கு தெரிஞ்சு அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் தந்தாய சுயம் ஜாதி ஜெகத்வேஷம் அபிஜகிருது, அந்த பகவான் நம்மிடத்துல கையில நம்ம கையில நல்ல விதையை கொடுத்துருக்கான், அந்த விதையை பாழ் பண்ணக்கூடாது. எப்படி ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனிடத்துல நல்ல விதையை கொடுத்து நல்ல நிலத்தை காட்டி இதெல்லாம் நல்லா நட்டு இதை பயிராக்குன்னு சொன்னால் அதை எப்படி தவறாமல் பயிராக்கணுமோ அதுபோல பகவானுடைய ஆக்ஞையினாலே நமக்கு கிடைச்சிருக்கிறதான ஞானம் உண்டே, அதை பகவானுடைய ஆக்ஞை பிரகாரமே நல்ல சிஷ்யால் கிடைக்கச்சு கட்டாயம் மறைக்காமல், மறைச்சா பாவம், அதனால மறைக்காமல் அவளுக்கு எடுத்து சொல்லணும் என்று சொல்லியிருக்கு. அதை கடைபிடிச்சு சுவாமி தேசிகன் சாஸ்திரம் சொல்லியிருக்கு என்பதனாலும் நல்ல சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்கிற ஆசையினாலும் இப்படி அழகாக காலக்ஷேபம் சாதிப்பார் என்று சொல்லி இந்த காலக்ஷேபம் என்பதே உபாதான வேலையாக நிர்ணயம் பண்ணியிருக்கா பெரியவாள். உபாதானம் என்றால் பொருள் சேகரிக்கிறதுன்னு முன்னே சொன்னோம். எப்படி தினமும் சரணாகதி பண்ணணுமோ, எப்படி தினமும் பகவானுக்கு ஆராதனம் பண்ணணுமோ, எப்படி தினமும் வேதாத்தியனம் பண்ணணுமோ, அதே மாதிரி தினமும் எப்படி யோகாபியாசம் பண்ணணுமோ, அதே போல தினமும் பொருள் சேகரிக்கணும். பொருள் சேகரிச்சாதானே ஜீவனம் நடக்கும். பொருள் சேகரிப்பை வச்சுத்தானே பகவான் இந்த லோகத்திலே அத்தனை பேருக்கும் இந்த வாழ்க்கைங்கிறதான சக்கரத்தை ஓட்ட வைக்கிறான். அது இல்லைன்னா பொருள் சேகரிக்காம ஜீவனம் நடக்காது. அதனாலே பொருள் சேகரிக்கிறது, பொருள் சேகரிப்பது என்பது எப்பொழுதுன்னா இது முக்காரத்தால் இந்த அபிகவனம் என்னும் சொல்ல முடியாத எம்பெருமானிடத்திலே சரணாகதியை முடிச்சுண்டு அதுக்கப்புறம் பொருள் சேகரிக்க ஆரம்பிக்கணும். அது பொருள் சேகரிக்க ஆரம்பிக்கச்சே அதை சொல்லுவார் நம்ம ஆச்சாரியன் திருக்குணந்த ஆண்டவன் சொல்லச்சே, இந்த பொருள் சேகரிக்கிறதுன்றது நித்தியம் ரெண்டாவது காரியமா வரிசை கிரமத்தில் சொல்லியிருக்கா. முதல்ல அபிகமனம், அபிகமனம்னா அதான் பெருமாளிடத்தில் நித்திய கிரம அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு சரணாகதி, அடுத்தது ரெண்டாவது பொருள் சேகரிக்கிறது, அப்புறம் மூன்றாவது பகவத் ஆராதனம் அது மாத்தியானிகம் ஆன பிறகு, அதுக்கப்புறம் சாயங்காலம் வேத பாராயணம் புஸ்தகங்கள்லாம் சேவிக்கிறது, இதிகாச புராணங்கள்லாம் படிக்கிறது, ஜபம்லாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ராத்திரி யோகாபியாசம் என்பதான் இப்படி சொல்லியிருக்கா. அதில் இப்போ இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் மாற்றின்னு இருக்கா இந்த விஷயத்த, என்னென்னா கார்த்தால அபிகமனம், அதுக்கப்புறம் உடனேயே திருவாராதனம், அதுக்கப்புறம் உபாதானம்னு சொல்லிட்டு உத்தியோகத்துக்கு போகிறா. அதனால அது இந்த உத்தியோகத்துக்கு போறவா இந்த இதையும் அனுஷ்டிக்கிறா. யாராலையும் பொருள் சேகரிக்காம இருக்க முடியாது. அதே போல நல்ல அனுஷ்டானமா இருக்கிறவா திருவாராதனம் பண்ணாமே இருக்க மாட்டா. கார்த்தால சந்தியாவந்தநாதிகள் முதலான அபிகமனங்களும் கட்டாயம் உண்டு. அதனால கார்த்தால முதல்ல அபிகமனம், அப்புறம் திருவாராசனம், அதுக்கப்புறம் பொருள் சேகரிக்கிறதான உபாதானம்னு போறா. கொஞ்சம் மாத்தின் இருக்கா அவ்வளவுதான். மற்றபடி யாரும் பெரியவாளுடைய அனுஷ்டானத்தெல்லாம் விடல அப்படின்னு அது ரொம்ப அரவணைச்சு பேசியாகும். ஏன்னா உத்தியோகத்துக்கு போறது தான் உபாதானம்ன்றது. பொருள் சேகரிப்பதற்காகத்தானே உத்தியோகத்துக்கு போறா. அந்த பொருள் சேகரிக்கிறது என்பது பிராச்சீன ரீதியிலே எப்ப சொல்லியிருக்கு, கத்தால அபிகமனம் முடிச்சுண்டு அதுக்கப்புறம் பொருள் சேகரிப்பதான உபாதானத்தை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சேகரித்த பொருளை கொண்டு திருவாராதனை பண்ணுவது என்பது அந்த வரிசை. அப்போ சுவாமி தேசிகன் உபாதானத்துக்காக என்ன பண்ணுவார்னா, அந்த பொருள் சேகரித்தாதான் வாழ்க்கை. அந்த இன்னைக்கு ஜீவனமே பொருளால்தானே நடக்கும். அதில் தேசிகன் அந்த பொருள் சேகரிக்கிறதுல அவ்வளவு ரொம்ப சாஸ்திரத்தையே கொஞ்சம் கூட மீறாம கவனமாக பொருள் சேகரிக்கிறதான இந்த உபாதான காலத்திலே உபாதானம் பண்ணுவார் என்று சொல்றார். எந்த மாதிரி பொருள் சேர்த்துட்டு இருந்தார்னா, சுவாமி தேசிகன் பிராமணாளுக்கு என்று சொல்ல முடியாததான வழிகளில ரொம்ப வசதியான வழியில தான் ஜீவனம் பண்ணிட்டு இருந்தார். பிராமணர்களுக்கு என்னென்ன வழிகள்லாம் சொல்லியிருக்குன்னா, சில விருத்தின்னு ஒன்று சொல்லியிருக்கு, அடுத்தது உஞ்ச விருத்தின்னு சொல்லியிருக்கு, அயாச்சித விருத்தின்னு ஒன்று சொல்லியிருக்கு, பிரதிகிரக விருத்தின்னு ஒன்று சொல்லியிருக்கு, அதுக்கு அடுத்தது மிருதகம்னு ஒன்று சொல்லியிருக்கு, அதுக்கு அப்புறம் பௌரோஹித்யம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு மேலாக சில இந்த குசீதம் என்று சொல்ல முடியாத இந்த வட்டி விருத்தி இதெல்லாம் இருக்கு. இப்படி ஒன்றுனா சொல்லிட்டு போயிருக்கு. அதில் பிராமணர்களுக்கு ரொம்ப வசதியானது, ரொம்ப பாவமே இல்லாதது, ரொம்ப தர்மமானது எதுன்னு சொன்னால் சில விருத்தின்னு சொல்லியிருக்கு. சில விருத்தின்றது ரொம்ப கஷ்டமானது. என்ன அந்த சில விருத்தி இதுதான், இந்த மாதிரி பிராமணர்களுக்கு சொல்லப்பட்டதான விஷயங்களில் என்ன அடிப்படைன்னா, பெருமாள் நமக்கு சாதம் போடாமல் இருக்க மாட்டார். எப்படியா இருந்தாலும் சாதம் போடுவார், நன்னா போடுவார், திருப்தியா போடுவார், குறைய வைக்க மாட்டார் அப்படிங்கிற பரிபூர்ண விசுவாசம் இருக்கு. அதை அடிப்படையா கொண்டுதான் பிராமணர்களுக்கு ஜீவனம். பெருமாள் எல்லாருக்கும் சாதம் போடுவார், அதை எல்லாரும் தான் நம்பணும் என்று இருந்தாலும் அந்த நம்பிக்கையே அடிப்படையாக, வாழ்க்கையினுடைய அடிப்படை ஜீவாதாரமாக கொண்டு பெரியவாள்லாம் ஜீவிச்சிருக்கா. நன்னா தான் இருந்தா வாழலாம். அதில் சுவாமி தேசிகனும் ரொம்ப வசந்த எடுத்துக்காட்டு. பெருமாள் நமக்கு நன்னா சாதம் போடுவார், நன்னா வச்சுப்பார், ஒரு குறையும் இருக்காது அப்படின்ற ஒரு விசுவாசம் குறையிறதுனால தான் நிறைய பொருள் சேகரிக்கணும், எப்படியாவது சேகரிக்கணும், எந்த எப்படி இப்படியெல்லாமும் சேகரிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைகிறோம். அதனால் இந்த நம்ம ஆச்சாரியால அதுவும் சுவாமி தேசிகன் ரொம்ப முக்கியமாக எப்படி அந்த காலத்தில் ரிஷிகள் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காளோ அதே போலயே இருந்து காட்டியிருக்கார் அவர். அதனால சுவாமி தேசிகனுடைய விருத்தியானது சுவாமி தேசிகனுக்கு தான் தகும், நமக்கெல்லாம் தகாதுன்னு நமக்கு ஒரு பெரிய பிரமம் இருக்கு. அந்த பிரமம் போறது ரொம்ப கஷ்டம். தேசிகன் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, அந்த சில விருத்தி உஞ்ச விருத்தின்னு ரெண்டு விருத்தி சொல்லியிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அயாச்சித விருத்தி இப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. அதில் ஒவ்வொரு விருத்தின்னா என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் அதில் தேசிகன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்க்கலாம். இந்த சில விருத்தின்றது ரொம்ப நாமெல்லாம் கொஞ்சம் கூட இந்த காலத்தில் மனசே ஒத்துக்காது அந்த மாதிரியான சில விருத்தி. சில தானியங்கள்லாம் விளையிறது, அந்த பயிர் நிலங்களில் விளைஞ்சாவிட்டு அறுவடையாகும், அறுவடையாகச்சு அந்த தானியங்கள் சிந்தும், அங்கே பயிர் நிலங்கள்ல சிந்தி இருக்கும். அந்த மாதிரியான சிந்தி இருக்கிற தானியங்களை போய் சேகரிக்கிறது சில விருத்தின்னு பேர். அது நம்முடைய நிலைமை இல்லை, யாருடைய நிலமோ தான் அது, யாரோ யாருடைய நிலமோ அது. அந்த நிலத்தில் அது சிந்தினா விட்டு அந்த பயிர்காரன் அந்த விஷயம் அந்த தானியங்களை எடுத்துக்க மாட்டான். அது சிந்தின தானியம்தான். வாஸ்தவத்தில் அந்த மாதிரி சிந்தின தானியங்களை பறவைகள் தான் கொத்திண்டு போகும், அதுக்கு ஜீவனமாக ஆகும். அது மாதிரி சிந்தின தானியங்கள் இருக்க அந்த தானியங்களை போய் சேகரிச்சுட்டு வந்து அந்த தானியங்களை கொண்டே தளிகை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பித்து சாப்பிட்றது என்பது இது சில விருத்தின்னு வேறு. இது ரிஷிகள் அந்த காலத்தில் பல பேர் பண்ணிட்டு இருந்த காரியம் இது. அநேக கிழவிழற பதார்த்தங்களை பொறுக்கி எடுத்துன்னு வந்து பண்ணுறதுன்னு. அதுலேயும் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கா என்னென்னா, அது அந்த சிலமானது கீழே விழச்சே, கீழே விழுந்திருக்கும் இல்லையா தானியங்கள், அந்த தானியங்களை பொறுக்கச்சே ஒருவேளை பக்ஷிகள் அதுகளும் அங்கே வந்து அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்ததுன்னா, அது ஒரு பக்ஷியையும் கையை தட்டி ஓட்டக்கூடாது. அந்த பக்ஷிகளுக்கு விட்டு போனது போக மீதி எடுத்து சாப்பிடணும். அந்த அளவுக்கு இந்த சுவாமி இவ்வளவு கடுமையாவா இப்படி ஒரு தர்மசாஸ்திரம் சொல்லும்னா, தர்மசாஸ்திரத்தினுடைய ஒரு கிளாரிட்டி என்னென்னா, சாப்பிட்றதுக்கு பெருமாள் கட்டாயம் சாதம் போடுவார். அந்த நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு கட்டாயம் இதெல்லாம் நன்னா கிடைக்கும், கிடைக்காமல் போகாது, நன்னாவே கிடைக்கும், நிறையவே கிடைக்கும். அதனால் இந்த விருத்தி சில விருத்தின்னு பேர். இது தானியங்களை, அது தானியங்கள் சிந்தின பயிர் நிலங்களிலிருந்து பறவைகளோட, அது கூட பறவைகளெல்லாம் விரட்டாமல் அது என்ன மிச்சம் இருக்கோ அதை எடுத்துன்னு திரட்டி எடுத்துன்னு வந்து அதை தளிக பண்ணி திருவாராதனை பண்ணி சாப்பிட்றதுன்றது. இந்த காரியத்தை தேசிகன் பண்ணியிருக்கார். எப்படி தெரியறதுன்னா, வைராக்கிய பஞ்சகத்தில் தேசிகன் சாதிக்கச்சே, வைராக்கிய பஞ்சகம்னு ஒரு சின்ன ஸ்தோத்திர பாடம் இருக்கு இல்லையா, 6 ஸ்லோகம் இருக்கு. முதல்ல 1 ஸ்லோகம் சாதிச்சார், அப்புறம் 5 ஸ்லோகம் சாதிச்சார், அப்புறம் 5 ஸ்லோகம் சாதித்த போது அதுக்கு வைராக்கிய பஞ்சகம் பஞ்சகம்னு பேர் வச்சார். அப்புறம் மொத்தம் 6த்தையும் சேர்த்து வைராக்கிய பஞ்சகம்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் முதல் ஸ்லோகம் இருக்கு, க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வா நல க்ஷுபிய க்ஷுத்ரநரேந்திர சாட்டுரஜனா தன்யாந்தமன்யாமகே தேவம் சேவிதுமேவ நிச்சினுமகே யோசுதயாலு புராதனா முட்டிமுச்சே குச்சேல முனையே தத்தே ஸ்ம விதேசதாம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் முதல் ஸ்லோகம். வித்யாரண்யர் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திலே ரொம்ப பிரமாதமாக, விஜயநகர சாம்ராஜ்யம்ன்றது இதுக்கப்புறம் ஏற்பட்டது, ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு முன்னோடியான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் அந்த வித்யாரண்யர் தான். அவர் தன்னுடையதான சிஷ்யாளாக இருக்கிற அந்த ராஜகள்ளத்தில் சுவாமி தேசிகனுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்க சொல்லி அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தார். சுவாமி தேசிகனை வரவழைக்கிறார், இந்த தெலுங்கு தேசத்துக்கு வாரம், இந்த ராஜா நிறைய சம்மானம் கொடுப்பான், நான் சொன்னால் நிறைய கொடுப்பான்னு. அப்போ யார் தா யார் தயமும் வேண்டாம், யார் பைசாவும் எனக்கு வேண்டாம், எப்போ ஏற்பட்ட குச்சேலனை குபேரனாக்கினவர் இப்போ பக்கத்துலேயே இருக்கார், எனக்கு யார் வேணும்னு சொல்லி முதல் ஸ்லோகம் அனுப்பிச்சு எழுதி அனுப்பிச்சார். அவர் இருந்தாலும் விடாமல் திருப்பியும் இப்போ பெரிய மகான் அப்படி தான் நாம் சமர்ப்பிக்கிறோம்னு சொன்னால் வேண்டான்னு தான் சொல்லுவா, அதுக்காக நாம் கொடுக்காமல் இருக்கலாமா, நமக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அவளுக்கு, அதனால திருப்பியும் நிர்பந்தமாக இன்னொரு தூது அனுப்பிச்சார். அப்போ தான் இந்த வைராக்கிய வஞ்சகம்னு எழுதி அனுப்பிச்சார் சுவாமி தேசிகன். எனக்கு வேண்டாம், யாருடைய பைசாவும் வேண்டாம், நான் என்ன பைசா இல்லாதவனா, எவ்வளோ ஐஸ்வர்யம் என்னுடைய பிரபு வரத பிரபு இருக்கான், அவன் அவனை காட்டிலும் ஐஸ்வர்யம் உண்டா, அவன் கொடுக்காத ஐஸ்வர்யம் உண்டா, அதனாலே ஒன்றும் வேண்டான். ஆஸ்திரி பித்ராஜிதம் கிஞ்சிதுன்னு மயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹசீலாகிரே வஸ்து பைதாமகம் தரும், பெரிய பணம் வச்சிருக்கேன் நான், எதுக்கு இந்த லோகத்திலே மற்றவாள்லாம் பணம்னு நினைக்கிற சாமானிய பணம் தேவையில்லைன்னு சொன்னார். அதில் முதல் ஸ்லோகம் என்ன சாதிச்சார்னா, சிலம் கிமனலம் பவே தனர மௌதரம் பாதிதும் பய பிரகிருதி பூரகம் கிமுன தாரகம் சாரதம் அயத்னமலமல்லகம் பதிபடச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா குக்ஷித குக்ஷித என்ன ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் இந்த முதல் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம், சிலம் கிம் அனலம் பவேத் அனல மௌதரம் பாதிதும், எனக்கு என்ன மற்றவாழ் இடத்துல போய் நீ கொடுன்னு கேட்டு யாரனா ஒரு ராஜாவோ ஒரு பிரபுவோ எனக்கு பைசா கொடுத்து தான் ஜீவனம் ஆகணும்னு, இந்த சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பரமதர்மியமாக சொன்ன சாஸ்திரம் சொன்ன வழி இருக்கு, சிலம் கிம் அனலம் பவேத் அப்படின்னு, என்ன சில விருத்தி போறாதா எனக்குன்னு கேட்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. தானியங்களை பொறுக்கி எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு தளிகை பண்ணி சாப்பிட்டா, பெருமாளுக்கு கண்டரோல பண்ணி சாப்பிட்டா அது போறாதானா என்பதாக சாதிக்கிறார். அது என்ன, அவர் அவர் அந்த விருத்தியும் பண்ணியிருக்கார் அவர். ஆனால் இந்த சில விருத்தியுமே கூட எல்லா சமயங்களையும் எல்லா க்ஷேத்திரங்களிலும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதில் ரொம்ப மழைக்காலங்களாக இருந்தால் அதெல்லாம் ரொம்ப சிரமம் கூட. அதனால் அந்த சில விருத்தியை போலயே இன்னொரு விருத்தி, அது உஞ்ச விருத்தின்னு சொல்லியிருக்கா சுவாமி தேசிகன். ரொம்ப நாள் உஞ்சவருத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கார். உஞ்சவருத்தின்னா உஞ்சம்னா கேட்டு வாங்குற தானியத்துக்கு உஞ்சம்னு பேரு. அந்த அந்த மாதிரி தானியங்களை வீதிகளிலே போய் கேட்டு வாங்கி சாப்பிட்றது. என்ன சுவாமி இப்படி போய் பிச்சை எடுக்கலாமான்னா, பிராமணன் பிச்சை எடுக்கலான்னு தர்மசாஸ்திரம் ஃபுல் பர்மிட்டு கொடுத்துருக்கு. யார் யார் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னா, க்ஷத்திரிய வைஷ்யன் மாத்திரம் நாலாவது வர்ணத்தவன் இருக்காளே, அவள்லாம் இந்த பிச்சை எடுக்கக்கூடாது. அவள்லாம் சொந்தமாக வியாபாரம் பண்ணி, இல்லைன்னா அவளுக்கு உண்டானதான தொழிலை பண்ணி, க்ஷத்திரியன்னா ஒரு போலீஸ் தொழிலோ ஒரு மிலிட்டரி தொழிலோ பண்ணி, வைஷ்யன்னா அவன் ஏதாவது ஒரு வியாபாரமோ இல்லைன்னா பயிரோ பண்ணி, சூத்ரன்னா அது மாதிரி ஏதோ பயிரோ இல்லைன்னா சர்வீஸோ ஏதாவது பண்ணி தான் பழைக்கணும். பிராமணன் மாட்டோம் வேதாத்தியனம் பண்ணி பழைக்க முடியும்னா, வேதாத்தியனம் இஸ் நாட் ஏ ப்ரொடக்டிவ் பிஸ்னஸ். எப்படி க்ஷத்திரியனாக இருக்கிறது இல்லைன்னா வைசனாக இருந்தால் அவளுக்குலாம் என்னென்னா இந்த சம்பளம்லாம் வாங்கலாம், இல்லைன்னா அவள் ஒரு ப்ரொடியூஸ் ஒன்று ஏதாவது உருவாக்கலாம், மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணலாம், டெக்னிக்கலி அவளுக்கு எத்தனையோ சர்வீசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு அவளுக்கு பிழைக்கலாம் அப்படின்னா, பிராமணனுக்கு என்ன பிழைப்பு இருக்குன்னா, பிராமணனுக்கு பிழைப்பு கிடையாது. தர்மசாஸ்திரத்தில் சொல்லிச்சே பிராமணனுக்கு பிழைப்பே சொல்லலை. ஆனால் இருந்தாலும் அவனும் தானே பிழைக்கணும்னா, அதனால என்ன பிழைக்கிறது? பிராமணனுக்கு மாத்திரம்தான் அது தானம் வாங்கிக்கிறதுக்கு ரைட் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான அம்சம். இது பிராமணாளுக்கு இருக்கிற பெருமைகள் போலே பிராமணாளுக்கு இருக்கிற சில விருத்திகளை கவனிச்சோம்னா, அது இந்த காலத்துக்கு எளப்பமாக படலாம், ஆனால் அது பரம தர்மசாஸ்திரத்தில் இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயமா சொல்லியிருக்கு. ஒரு க்ஷத்திரியனுக்கோ ஒரு வைசியனுக்கோ ஒரு சூத்திரனுக்கோ தானம் பண்ணுறதுனால அவனுக்கு திருப்தி ஏற்படுறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அவன் நமக்கு இன்னும் அனுகூலமாக கூட இருப்பான், இதெல்லாம் இருக்கு. ஆனால் அவளுக்கெல்லாம் கொடுக்குற தானம்ன்றது இருக்கே, அது தானம்னா அது பித்திருக்களை திருப்தி படுத்தாது, இல்லை தேவதைகளை திருப்தி படுத்தாது, அது அந்தந்த மனுஷால தான் திருப்தி படுத்துமே ஒழிய, அது க்ஷத்திரியனுக்கோ வைசியனுக்கோ சூத்திரனுக்கோ மற்ற யாருக்குமோ நாம் கொடுக்குற தானமானது அது தேவதைகளையோ பிதர்களையோ கட்டாயம் திருப்திப்படுத்தாது. யாரை திருப்திப்படுத்தும்? பிரம்மா யாரை கொடுத்தா தேவதைகள், யாருக்கு கொடுத்தா தேவதைகளோ பிதர்களோ திருப்திப்படுவான்னா, அது பிராமணனுக்கு கொடுக்கறதுனால மாத்திரம்தான் திருப்திப்படுவா. இதில் பித்திருக்களை திருப்திப்படுத்தணுன்ற ஆசை பிராமண க்ஷத்திரிய வைசியாள் சூத்ராள் நாலு பேருக்கும் இருக்கும், அவள் நாலு பேருக்கும் கடமை அது. அதனால பிராமணனுக்கு தானம் பண்ணுறதுன்றது அது அந்த காலத்தில் பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ராள் நாலு பேருக்கும் கடமையாக இருந்ததுனால சமுதாயத்தில் அத்தனை பேரும், அதாவது பிராமணால் 25%ன்னு வச்சுக்கலாம், அப்போ மீதி இருக்கிற 75% இருக்கிற சொசைட்டியும் பிராமணாளுக்கு தானம் பண்ணணும். நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தில் அவளுக்கு அவசியம் கொடுக்கணும். அப்போ தான் அவளுடைய ஜீவனமும் நடக்கும், நம்மளுடைய பித்திருக்களும் தேவதைகளும் திருப்தி அடைவா என்று இப்படி ஒரு செட்டப் மனுதர்ம சாஸ்திரம் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் பிராமணாளுக்கு ஜீவனத்துக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அந்த காலத்து ரீதியில். இந்த காலத்து ரீதி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த காலத்து ரீதியிலே ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா பிராமணாளுமே பிராமணாளுக்கு கொடுப்பா, இருக்கிறவா கொடுப்பா, அடுத்தது க்ஷத்திரியாள் வைசியாள் சூத்ராள் எல்லாருமே கொடுப்பா. அதனால பிராமணாளுக்கு ஜீவனத்துக்கு ஒன்றும் கஷ்டம் அவ்வளோவா இல்லை. தர்ம சாஸ்திர பிரகாரம் இருக்கிற ராஜ்யத்தில், வர்ணாசிரம தர்மம் குலையாமல் இருக்கிற ராஜ்யத்தில் பிராமண ஜீவனம் ஒன்றும் பெரிய கஷ்டமான ஜீவனம் கிடையாது. ஆனால் அவள் கொடுக்குறான்றதுனால இவள் வாங்கிப்பாளோன்றது ஒரு அம்சம் இருக்கு. என்னென்னா அவள் கொடுக்குறான்னா அவள் கொடுக்குற பைசா இருக்கே, அந்த எதுவோ பைசாவோ தானியமோ எதுவாக இருந்தாலும் அது கொடுக்கச்சே, அவள் நம்மிடமிருந்து பிராமணனிடமிருந்து புண்ணியத்தை பெற்றுக்கிறதுக்காக கொடுக்குறா. அப்போ பிராமணன் அந்த தானத்தை வாங்கிக்கிறவன், தானம் வாங்கிறதுக்கு யோகியதை இருக்கிற ஒரே ஒரே வம்சம் பிராமண வம்சம், அவன் வாங்கிக்கணும். அப்படி வாங்கிட்டான்னா அவன் புண்ணியத்தை கொடுத்தாகணும். அவனுக்கு அவனிடத்துல ஏது புண்ணியம்னா, அவன் அவன் பண்ண அத்தியனம் பண்ண வேதம் தான் அவனுக்கு அவருடைய புண்ணியம், அவருடைய அனுஷ்டானம் ஞானம் எல்லாம் புண்ணியம். அந்த புண்ணியத்தை கொடுத்தா தான் திருப்தி, தேவதைகள்லாம் திருப்தி அடைவா, பித்தர்கள்லாம் திருப்தி அடைவா. அதனால இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான் இது. தானம் என்பது பிராமணன் தான் வாங்கணும், மற்றவன்லாம் தானம் வாங்கறதுக்கு யோக்கியதை கிடையாது. அதுபோலே தானம் வாங்கினான்னா அவரிடத்துல கொடுக்குற தானம் இருக்க, சாதாரணமாக யாருக்கு வேணால் தானம் பண்ணுறோம், அப்படி தானம் பண்ணால் நல்லதுன்னு கூட நினச்சிக்கிறோம், அதில் தானம் பண்ணால் நல்லது தானேன்ற அபிப்பிராயம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அதுல தானம் பண்றதுல பலன்னு பார்த்தவனா, யாருக்கோ ஒருத்தனுக்கு சரி போனா போறதுன்னு தானம் பண்ணி விட்டோம்னா, அது கொடுத்த பொருளானபடினால அது திருப்பி நமக்கு எப்போவாவது திரும்பி வரும். அது இந்த ஜென்மத்தில் வரும் இல்லை வேற ஜென்மத்தில் வரும், எவ்வளவா வரும்னா கொடுத்தது கொடுத்த அளவு திரும்பி வந்துடும். அதுதான் கொடுத்து வச்சவன் சொல்றோம். கொடுத்து வச்சவன்னா இவன் முன்னாடியே இந்த பொருளை இதே மாதிரி இந்த ஆசாமிக்கு எப்போவோ கொடுத்துருக்கான், அவன் இப்போ திருப்பி கொடுக்குறான். இது வேற ஜென்மத்திலேயோ கூட நடக்கலாம். அதனால கொடுத்து வச்சவா கொடுத்து வச்சவன்னு சொல்றோம். அதுபோல சாமானியப்பட்டவாளுக்கு கொடுத்தான்னா கொடுத்தது திரும்பி வரும், கொடுத்த அளவு திரும்பி வரும். அதை மார்க் பண்ணிக்கணும், எவ்வளவு திரும்பி வரும்னா கொடுத்த அளவு திரும்பி வரும். இதே பிராமணாளுக்கு கொடுத்தான்னா வெறும் பேருக்கு பிராமணன், ரொம்ப அத்தியனம்லாம் பண்ணவர்னு கூட இல்லை, ஏதோ அவர் சந்தி சாவித்திரி பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா அது கொடுத்தது இன்னும் கொஞ்சம் ரெண்டு பங்காக திரும்பி வரும். அதான் த்விகுணம் பிராமண ப்ருவே அப்படின்னா, வெறும் பேருக்கு பிராமணனாக இருந்தான்னா அவனுக்கு கொடுத்தா கூட கொடுத்தது ரெண்டு பங்காக எப்போவாவது திரும்பி வரும். அது அனந்தம் வேத பாரகேன, அத்தியனம் பண்ண பிராமணனாக இருந்தான்னா அவனுக்கு கொடுத்தான்னா திரும்பி அந்த ஒரு பொருள் 1000 பொருளாக திரும்பி வரும், அநேகம் பொருளாக திரும்பி வரும், அனந்தமாக திரும்பி வரும். அதனால அது ஞானியாக இருக்கிறவனுக்கு கொடுக்கறதுல அந்த தானம் பண்ணுறதுல விசேஷம் இருக்குது. ஏன்னா திரும்பி வரச்சே நிறைய வரும், இல்லை திரும்பி வரச்சே நிறைய வரும்னு நினச்சி கொடுக்குறவாளா என்னன்றதெல்லாம் அது அவவாளுடைய ஸ்திதி அது. ஆனால் சாஸ்திரம் சொல்லச்சே அது பிராமணனுக்கு தானம் வாங்கிக்கிற யோக்கியத்தை இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது, க்ஷத்ரியனுக்கோ வைசியனுக்கோ மற்றவாளுக்கோ கிடையாது. தானம் வாங்கிக்கிற யோக்கியதை என்ன என்ன சுவாமி கொடுக்குற தானத்தை வாங்கிக்கிறதுக்கு யோக்கியதை என்ன வேண்டி இருக்குன்னா, எல்லாருக்கும் தான் தானம்னா வேண்டி இருக்கு, பிடிச்சிருக்கு, பொருள் வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பிராமணனுக்கு தானம் வாங்கிக்கிற யோக்கியதை என்னன்னா இவனுக்கு கொடுத்தான்னா கொடுக்கிறவனுடைய தான பித்திருக்கள் அவன் ஆராதிக்க வேண்டிய தேவதைகள் சந்தோஷப்படுவா. இதே மற்றவாளுக்கு கொடுக்கறதுல அது பித்திரு தேவதைகளுக்கோ இல்லைன்னா தேவதைகளுக்கோ அவளுக்கெல்லாம் ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. அதனால இதில் பிராமணனுக்கு ஒரு பெரிய ரைட்டு கொடுத்துருக்கா தானம் வாங்கிக்கிறதுக்குன்னு. இது போல தானம் வாங்கிக்கிறதுக்கு எல்லா பிராமணாலும் ஆசைப்படுவாளோன்னா அது சொன்னால் எல்லாரும் ஆசைப்பட மாட்டா. யார் சுவாமி சம்பாதிச்ச அத்தனை புண்ணியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு பைசாவை மாற்றி கொடுத்துன்னு பண்ணணும்னா யார் ஒத்துப்பா? அதனால ஆச்சாரியாழி யாரும் தானம் வாங்கிக்கிறதுன்றது அடியோட எவ்வளவோ சிரமப்பட்டு பகவத்பக்தியோட இருந்து அதனாலே பெருமாள் நமக்கு செய்து வந்ததான அனுகிரகம், அந்த புண்ணியம் வேணும்னு ஆசைப்படலை. ஆனால் இருந்தாலும் இப்படி அனுஷ்டானமாக இருந்து ஞானத்தை சம்பாதிச்சதுனால உண்டான பலனையெல்லாம் பைசா கொடுத்து பைசா வாங்கிட்டு அவளுக்கு கொடுத்துட்றோம்னு அது ஆண்டவன் ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி சொல்லுவார். இப்போ உதவி சாந்திக்கு வரா, உதவி சாந்தி சுவாமிகள்லாம் ஜபிக்கிறா, அவள் ஜபிச்சா அவளுக்கு தட்சிணை கொடுக்குறா. எதுக்காக தட்சிணை கொடுக்குறா? அவள் ஜபிச்சாலே அந்த ஜபிச்சதுனுடையதான மந்திர ஜப பலன் இந்த கர்த்தாவுக்கு கிடைக்கணுன்றதுனால அந்த மந்திர ஜப பலனை வாங்கிட்டு அதுக்கு பர்த்தியாக அவளுக்கு பைசா கொடுத்துட்றேன். அதுதான் அந்த உலக சாந்தி தட்சிணை இதெல்லாம் சொல்கிறோம். அதுபோல் பிராமணனுக்கு என்ன தானம் பண்ணினான்னா நிறைய தானம் பண்ணுறவனுக்கு நிறைய புண்ணியங்கள்லாம் வருது. அதே சமயம் புண்ணியம் எங்கேருந்து வருதுன்னா இந்த பிராமணன்கிட்டேருந்தே வந்துடுறது. அதனால் ஆச்சாரியாள் இப்படியான பண்டமாற்றெல்லாம் ஆசைப்பட மாட்டா, அதனால் தானம் வாங்க மாட்டா. ஆனால் ஜீவனை நடத்தி ஆகணும். சாஸ்திரம் சொல்கிறது தானமே வாங்காமல் கூட பிராமணன் ஜீவிக்கிறதுக்கு வழி இருக்குது. என்ன வழி இருக்குது அப்படின்னா சீலம் கேமாலாலம் பகவே சிலவிருத்தின்னு இருக்குது பாருங்கோ, அது மாதிரியான சிலவிருத்தினாலே வாங்கிக்கலான்னு. இதுக்கு அடுத்தது சொல்லிட்டு உஞ்ச விருத்தின்னு, இதுக்கு நெக்ஸ்ட் விருத்தி அது. இது நெக்ஸ்ட் விருத்தின்னா நான் இதை விட கொஞ்சம் சிரமம் குறைவான விருத்தி என்னென்னா உஞ்சம்னா அந்த இறந்து பெறுகிற தானியங்களுக்கு உஞ்சம்னு பேர். மற்ற இடத்துல போய் கேட்டு வாங்கிக்கிற தானியம் இருக்குது அதுக்கு உஞ்சம்னு பேர். அது தேசிகன் அந்த உஞ்சவருத்தியை ரொம்ப எடுத்துகிட்டு இருந்தார், அதனால தேசிக விருத்தினே அதுக்கு பேர் வச்சுட்டா. அதுவும் ரொம்பலாம் போய் அப்படியே நிறைய சொம்பு சொம்பா நிறைய வாங்கிட்டு வந்து ஆற்றுல சேர்த்துக்க மாட்டான். தெம்பராண்டவனுடைய சரித்திரத்தில் வரைச்சே வரும், தெம்பராண்டவன் உஞ்சவருத்தி எடுத்துகிட்டு இருந்தார். உஞ்சவருத்தி தான் பண்ணுவார், அவர் ஆசிரமத்துக்கு ஆச்சாரியனாக வர வரைக்கும் அடிநாள்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் உஞ்சவருத்தினால்தான் ஜீவிச்சுட்டு இருந்தார். அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக கூட இருந்தார். ஆனா அந்த பைசா, அந்த பைசாவெல்லாம் வச்சு அவர் பெருசா ஜீவன் எல்லாம் படல. பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா இருக்கிறது அது சரி, பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஆசையினால இருந்தார். எப்படி அந்த பைசாவை வச்சு ஜீவிக்க மாட்டார், தன்னுடைய தானே நித்திய ஜீவனத்துக்கு அந்த பைசாவை எடுத்துக்க மாட்டார் அவர். அந்த காலத்திலே பள்ளிக்கூட வாத்தியாருக்கு சம்பளமும் ரொம்ப குறைவு. இவர் அந்த உஞ்சவர்த்தி தான் எடுத்துட்டு இருந்தார். ஒரு சமயம் என்ன சுவாமி, 4 சாஸ்திரம் வாசிச்சிருக்கார், இவ்வளோ அத்தியனம் எல்லாம் பண்ணியிருக்கார், இவ்வளோ ஞானியா இருக்கார், அனுஷ்டானமா இருக்கார், இந்த மனுஷன் போய் இப்படி உஞ்சவர்த்தி எடுத்துட்டு இருக்காரேன்னு தேரந்துராண்டவன் கிட்ட போய் சொன்னா. தேரந்துராண்டவன் ஆச்சாரியன் இல்லையா, அவர்கிட்ட சிஷ்யன் சிஷ்யன் என்ன சுவாமி இப்படி இவ்வளோ யோக்கியமா இருந்துட்டு இப்போ அவன் உஞ்சவர்த்தி எடுத்து கஷ்டப்படுறாரு, எதுக்கு இந்த மாதிரி கௌரவ குறைவா பண்றாரு அப்படின்னு. அதுக்கு தேரவந்திராண்டவன் சாதிச்சாராம், என்ன அவர் தேசிகன் மாதிரி உஞ்சவர்த்தி எடுக்கிறார் அப்படின்னு சாதிச்சாராம். அதுக்கு என்ன தாத்பரியம்னா, தேசிகன் உஞ்சவர்த்தி எடுத்தது அது தேசிகனுக்கு சாதம் கிடைக்கணுன்றதுக்காக தேசிகன் உஞ்சவர்த்தி எடுக்கல. ஒரு நாள் நல்லவா இருக்காளோ இல்லையோ அவளுக்கெல்லாம் சாட்சாத் தேசிகனுக்கு நம்ம கையால் ஒரு 4 தானியம் போட்டோம்னா அது எவ்வளோ பரமானந்தம், என்ன திருப்தி, எவ்வளோ சந்தோஷம், அது எவ்வளோ பெரிய பாக்கியம், கொடுப்பனையாச்சு. அது நாம பண்ண எல்லா புண்ணியத்தை காட்டிலும் பெரிய கொடுப்பது என்னன்னா, தேசிகன் உஞ்சவர்த்தி கேளச்சே அவருடைய சொம்புல ஏதோ சில தானியங்களை சேர்த்தோமேன்னு அந்த பரமானந்தத்துக்காக. அது போல தான் அவர் லோக க்ஷேமத்துக்காக உஞ்சவர்த்தி எடுக்கிறார். அவர் திமிராண்டவன் லோக க்ஷேமத்துக்காக உஞ்சவர்த்தி எடுக்கிறார். அவரை போய் நாம வேண்டான்னு சொல்லுவோமா? ஏன்னா லோக க்ஷேமம்னா அது போடுற வாளுடைய அதிர்ஷ்டத்துக்காக அவர் உஞ்சவர்த்தி எடுக்கிறார் என்பதாக திருவள்ளுவர் தேரந்துராண்டவன் சாதிச்சார்னு சொல்லுவா. அந்த உஞ்சவர்த்தியினுடைய சாரம் என்னன்னா, அந்த உஞ்சவர்த்தி எடுக்கிறவா, அந்த உஞ்சவர்த்தி இப்போ உஞ்சவர்த்தியில உஞ்ச தானியம் சேர்க்கிறா பாருங்கோ, அவளுடைய அதிர்ஷ்டம் இவா உஞ்சவர்த்தி எடுக்கிறா. நான் தேசிகன் சாதிக்கிற ரகசியத்திரை சாரத்தில் கிண்ண விருத்தியாதி விருத்தாந்தங்கள்னு சில இடத்த சொல்லச்சே, பிராமணன் யாரிடமும் போய் கையே ஏந்தாம இருந்துட்டான்னா அது லோகத்துக்கு பெரிய நஷ்டம். அது ஏன்னா இவன் போய் யாரிடையாவது கேட்டு வாங்கினா தான் அவள் கொடுக்குற வாளுக்கு புண்ணியம் வருது. அந்த புண்ணியம் அவளுக்கு நம்ம வாங்கியிருந்தால்தான் கிடைக்கும். ஐயோ, நிர்தனான் சரதோரோ லோகே விரத்தியர்த்தம் பிரஜகரிசிதான் நாவமன்யேத தயிர் லோகான் பவித்ரீ குருதே ஹரிஹின்னார். அதுக்கு இது மகாபாரத வச்சனம். இது என்னன்னா, தயிர் லோகான் பவித்ரீ குருதே, இந்த பிராமணன் கையை நீட்டி ஒரு பொருள் வாங்கினா தான் மற்றவாள் வந்து அவளுக்கு ஒரு புண்ணியம் வந்து அவள் சுத்தமாறா. இவ மாத்திரம் அவள் கையை நீட்டி வாங்காமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அவளுக்கு எப்படி அவளுடைய விருத்தி நடக்கும்? ஒருத்தர் சிராதம் பண்ணுறாருன்னா எல்லா பிராமணனும் தேசிகன் மாதிரியே, நான் எங்கேயும் பிராமணார்த்தெல்லாம் சாப்பிட வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எப்படி சிராதம் நடக்கும்? எத்தனை கிருஷ்ணம் பிராஜாபதி இதெல்லாம் பண்ணுறா, தானம் பண்ணுறாளே, அதெல்லாம் கிருச்சிரம் பண்ணினா தானே அடுத்த காரியம் செய்ய முடியும். எல்லா கர்மாவிலையும் கிருச்சிரம் உண்டு, பிராயச்சித்தம் உண்டோ இல்லையோ. இந்த கிருச்சிரத்தை ஒருத்தரும் வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டா அப்புறம் எப்படி தான் அந்த காரியம் நடக்கும்? அதனால லோகத்திலே தர்மங்கள் நடக்கிறதுக்கு, அனுஷ்டானங்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே பிராமணர்களுக்கு யாருக்காவது சில பேருக்கு ஆசை இருக்கணும், அந்த பணத்தாசை இருக்கணும். அந்த பணத்தாசைக்கு தேவையானதான அவளுடைய குடும்ப சூழ்நிலையும் இருக்கணும். அதனால பெருமாள் என்ன பண்ணுறார், அது சில பிராமணர்களுக்கு யோக்கியத்தை இருக்கிறவாளுக்கு கூட பணம் வேணுன்ற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி வச்சிருக்காராம். ஏன்னா தயிர் லோகான் பவித்ரீ குருதே ஹரி, அவ அந்த பிராமணாவை வச்சுதான். அப்ப எவ்வளோ அத்தியனம் பண்ணவா, எவ்வளோ சாஸ்திரம் வாசிச்சவா, அவளும் படியேறி வந்து நம்ம ஆத்துல இந்த பூமியை நம்ம ஆத்துல வந்து மிதிக்கிறான்னா அந்த கொடுப்பனை கிடைக்கணுமேன்றதுக்காக அவளுக்கும் ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கி பணம் தான் வேணும், சரி ஜீவனத்துக்கு வேணும்னு ஒரு நிர்பந்தத்தை பெருமாள் ஏற்படுத்தி வச்சிருக்காரே. அதனால கொஞ்சம் கூட எளப்பமாக நினச்சிடக்கூடாது. நம்முடைய நல்லதுக்காக அவளுக்கு ஒரு பண தேவையை பெருமாள் உருவாக்கி வச்சிருக்கார். அதனால் நம்முடைய நல்லதுக்காக, நம்முடைய அனுஷ்டானம் ஆறதுக்காக, நம்மிடத்துலேயே இருக்கிற பொருள் சுத்தமடையணுன்றதுக்காக அவளிடத்துல ஒரு தேவையை உருவாக்கி வச்சிருக்காருன்றதுனால இது அவளிடத்துல இருக்கிற ஒரு இழப்பத்துக்காக இல்லாது, அது நம்மிடத்துல இருக்கிற தேவைக்காக பெருமாள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறதான ஒரு சிஸ்டம் இது என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நிர்தரான் சரதோலோகே விருத்தியர்த்தம் பிரஜகரிசிதான் நாவமன்யேதா தைர்லோகான் பவித்ரீ குருதே ஹரிஹி. அதனால ஒரு பிராமணன் ஒருவேளை ஏதாவது தேவையினாலே ஏதாவது யாசிச்சா அவர் யாசிக்கிறத எளப்பமா நினைச்சிடாதப்பான்னு பாரத வச்ச வியாசர் மகாபாரதத்திலே சொல்லியிருக்கார். அது தேசிகன் எடுத்து காட்டுறார், ரகசிய திரைசாரத்தில் எடுத்து காட்டுறார் அப்படி. ஆனால் இருந்தாலும் தேசிகன் போறதுனால ஒரு நாளையும் யாரையும் கேட்க மாட்டார். புனரபி கதமேனும் அத்தம் உத்தானயம் பாதுகாத்து கசனத்தில், அம்மா பாதுகா தேவியே உன்னுடைய சேவையை நினைச்சு கைகூப்பின இந்த ரெண்டு கைகளை கொண்டு போய் நீட்டி கலை விரிச்சு கொண்டு யாரிடத்துல போய் அப்பா நீ எனக்கு ஏதாவது தயவு பண்ண மாட்டியான்னு நான் எப்படிமா கேட்பேன். உனக்காக கூப்பின கைகளா செய்து இந்த கைகளை கொண்டு போய் நான் இன்னொருத்தரிடத்துல விரிச்சு கேட்பனாமா, அது எப்படிமா தகும் எனக்கு என்பதாக சொல்ற. நம் பெரியாழ்வார் சாதிக்கிட்டே கூட உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின்ஷாய எழிவு கண்டாய் புறத்தினை கிள்ளி புதுவவி காட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று உன் பொன்னடி வாழ்கவென்று எனக்குறவர் புதியதுண்ணோ எழில் மாலிரும் சோலையின் மாலிரும் சோலையிந்தாய் என்றா. எப்படி பெரியவாழ் அது பெருமாள் கைகோப்பின பெருமாளை கைகோப்பின இந்த கையில கொண்டு யாசகம் பண்ண மாட்டார்னு இருந்தா அது யாச்சகம் பண்றவாளையும் தப்பாவே நினைக்க கூடாதுன்னு தேசிகன் சாதிக்கிறார். தேசிகன் சில விருத்தியாகவும் ஜீவிச்சிருக்கார், உஞ்ச விருத்தியாகவும் ஜீவிச்சிருக்கார். ஆனா இப்ப எடுத்த ஸ்லோகத்துல தேசிகன் உஞ்ச விருத்தினாலே ஜீவிச்சார்னு சொல்லல குமார், இது முடிய சொல்லியிருக்கேன். தேசிகன் தேசிகனுடைய திருக்குமாரர் தலையெடுத்த பிறகு அவர் அப்பாவை உச்சவரத்துக்கு அனுப்ப விடமாட்டார் போல இருக்கு. அதை ஸ்பஷ்டமா சொல்லல, ஆனா குறிப்பா காட்டுறார். இவ்வளவு ஜானம் எத்தனை சிஷியாள் அத்தனை சிஷியாலும் எத்தனையோ சமர்ப்பிக்கிறா, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு எதுக்கு உச்சவரத்தி எடுக்க போகணும்? சிஷியால் சமர்ப்பிக்கிற திரவியத்தை கட்டாயம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சிஷியாள் சமர்ப்பிக்கிற திரவியம் இருக்க அந்த திரவியம் சிஷியால் அவசியம் சமர்ப்பிக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால அவ காரியத்தை பண்ணிச்சே அந்த அந்த திரவியங்கள் எல்லாம் வேண்டாம்னு உதாசீனப்படுத்தக்கூடாது. வேண்டாம் எதுக்குப்பா இவ்வளோ சமர்ப்பிக்கிற, ஏதாவது கொஞ்சம் நிறைய கொடுக்காதப்பா கொஞ்சம் கூட போகிறோம் அப்படின்னு வேணால் நிர்பந்தப்படுத்தலாமே ஒழிய சிஷியால் சமர்ப்பிக்கச்சே அந்த வஸ்துவை வேண்டான்னு ஆச்சாரியன் அதை மறுக்கக்கூடாது. ஏன்னா சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு, ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாந்தம் அபியவச்சேத்ஸீஹி சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம் போத்யைன பிரமதிதவ்யம் அப்படின்னு வேதம் கட்டளை, சிஷ்யனுக்கு கட்டளை போடுறது. தே ஆச்சாரியன்கிட்ட வாசிச்சியா, அந்த வாசித்ததுக்காக அவருக்கு ஏதாவது தட்சிணை கொடு, ஏதாவது ஒரு தட்சிணை. ரொம்ப ஓஹோன்னுலாம் இல்லை, ஏதோ தட்சிணை கொடுன்னு சொன்னோடனே அப்படியே தட்டை நிறைய ரொப்பி வச்சுட்டு அப்படியே பிரமாதமாக அப்படியே அள்ளி தரணும் அப்படின்லாம் இல்லை. யதா சக்திவா அப்படின்னு உன்னால் முடிஞ்சதுரா, உன்னால் என்ன முடியும் அப்படின்னா அந்த அருணம்னு ஒரு பிரகரணம் வரும் வேத பாராயணத்தில். அந்த அருணம்னு முதல் காட்டணும், முதல் பிரச்சனம் அது அருணம். முதல் பிரச்சனத்தில் 435 மேலே இருக்குது. அதில் சொல்லச்சே கடைசியில் சொல்கிறது, ஏய் ஆச்சாரியன் உனக்கு அருணம் சொல்லி கொடுத்தாரா, இவ்வளோ இவ்வளோ சொல்லி கொடுத்தாரா, அவருக்கு என்ன கொடுக்க போகிற அப்படின்னா ககம் சம்மாத சக்ஷமோ அப்படின்னு. அதேன் ஒரு தட்சிணா ஒரு பசுவையாவது கொடு, இல்லை பசுவை கொடுக்கணும் ககம்சம், இல்லைன்னா ஒரு வெங்கல பாத்திரமாவது கொடுறா அப்படின்னா க்ஷவமோ, ஏன்னா எதனா உடுத்திக்கிறதுக்கு வேஷ்டியாவது கொடுறா ஏதாவது. இல்லை சுவாமி எனக்கு அவ்வளோலாம் முடியல, நான் சிஷ்யன், நான் ரொம்ப சின்ன பையன், நானே சின்ன பிரம்மச்சாரி, நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு. யதா சக்திவா ஏதாவது கொடுறா, கொண்டு போய் தர்மக்கட்டையாவது அறுத்துன்னு வந்து போடுறா ஆச்சாரியனுக்கு அனுஷ்டானத்துக்கு இருக்கட்டும், சமிதா சமித்தையாவது எதையாவது கொடுக்கணும், பழங்களாவது எதையாவது பறிச்சுன்னு வந்து கொடு, ஏன்னா எதையாவது கொடுக்கணும். அதுக்காக உங்கள் எதையாவது கொடுக்கணும்னா எல்லாத்தையும் கொடுக்கணும், எத்தையோ கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் சாஸ்திரம் சொல்லலை, எதையாவது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு வாசித்ததுக்காக. அதுதான் வேதம் சொல்கிறது யதா சக்திவானது. அதை சொல்லச்சே ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் அவ்யவச்சேத் சீஹி, பிரியம் தனமாகிருத்திய ஏ உங்க ஆத்துல எது உனக்கு உதவலையோ பார்த்து, இது இந்த மாதிரில ஒன்றும் யூஸே இல்லை, இதை கொண்டு போய் ஆச்சாரியனுக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடாத. பிரியம் தனமாகிருத்திய அவருக்கு தேவை என்னன்னு பாரு. அன்னைக்கு அவருக்கு ஒருவேளை அவ பிதற்காரியம் ஏதாவது ஸ்ராத்தமாக இருக்கலாம், அது மாதிரி இல்லை ஏதாவது வாரத்தில் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கலாம். சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொன்ன ஃபங்க்ஷனே எவ்வளோ இருக்குது, அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை சாதாரண நித்தியபடியாக கூட இருக்கலாம், ஏதாவது இருக்கும். அப்போ அவருக்கு தேவையாக இருக்கும், அதுக்காக அவர் வெளியில் போய் சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டாம். அதனால் பார்த்து அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உன்னால் முடிஞ்ச வஸ்துக்களை அவருக்கு காணிக்கையாக சமர்ப்பி. அதனால் ஆச்சாரியாய பிரியந்தனமாக இருத்தே பிரஜாதந்தும் மாவியவச்சேர்த்திஹின்னு இந்த வேதம் இந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமாக பதம் போட்டுது. எப்படின்னா ஆச்சாரியாய பிரியந்தனமாகறா அப்படின்னு நிறுத்தலை. எப்படி பின்னாடி சொல்லச்சே சத்தியான்னம் பிரமதி தவ்யம் அப்படின்னு நிறுத்துறது, தர்மான்னம் பிரமதி தவ்யம் அப்படின்னு நிறுத்துறதோ இல்லையோ. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லச்சே நிறுத்தாமையே சேர்த்து சொல்லி கொடுத்து ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தம் மாவ்யவச்சேர்சி அப்படி. ஏ பிரம்மச்சாரியே, நீ கத்துண்ட வித்யக்கு பிரயோஜனம் உண்டுன்னு சொன்னால் அது உனக்கு பலிக்கணும், அது உனக்கு நல்ல வாழ்வாக கொடுக்கணும்னா நீ கத்துண்ட வித்யக்காக ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணு, முடிஞ்சதை பண்ணு, ஆச்சாரியனுக்கு பிடிச்சதா பார்த்து பண்ணு, அதை பிடிச்சதா பார்த்து பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக குழந்தை குட்டிகளோட நன்னா இரு அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்து. அது என்ன தாத்பரியம்னா, ஆச்சாரியனிடம் கிரகிச்சதான நல்ல வித்யை இருக்க, அந்த வித்யைக்காக ஆச்சாரியனுக்கு ஏதாவது சிறிய காணிக்க சமர்ப்பிச்சா தான் அது இவனுக்கு பிற்காலத்தில் நல்ல வாழ்வை கொடுத்து குழந்தை குட்டிகளோட நல்லா சௌக்கியமாக இருந்து சந்ததி விருத்தியோட நல்லா இருப்பான்னு வேதம் அங்கே ரொம்ப சூக்ஷமாக பதம் போட்டு சொல்கிறது. அதனால் அப்படி வேதம் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் காணிக்க சமர்ப்பிக்கணும், முடிஞ்ச அளவு சமர்ப்பிக்கணும். அதனால் உண்மையாக எது முடிஞ்சாலோ அது சமர்ப்பிக்கணும். யதாசக்தின்னு சொல்லிவிட்டு அது யதாசக்தின்னு சொல்லியிருக்கு, நமக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, ஆனால் யதாசக்தின்னா ஏதோ கொஞ்சம் உண்டுன்னு அர்த்தம் இல்லை, யதாசக்தின்னா நிஜமாகவே முடிஞ்ச அளவு சமர்ப்பிக்கணும்னு அர்த்தம். இப்போ ஒரு சிஷ்யன் தன்னாலே முடிஞ்சது ஏதோ கொஞ்சமோ நிறையவோ சமர்ப்பிச்சா ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் அந்த வஸ்துவடா வேணாண்டா அதெல்லாம் நீங்கள்லாம் கொடுத்து நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சிஷியனுக்கு சொல்லலாமோ அப்படின்னா சுருக்கமாக ஒரு வாரம் ரொம்ப வேணாண்டா உங்களுக்கெல்லாம் தேவை இருக்குது, எல்லாரும் வா குடும்பத்தாள் ஏதோ சாஸ்திரத்துக்காக கொஞ்சம் ஏதாவது சமர்ப்பிச்சுட்டு போங்கோ அதனால் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வந்து விழுகிற அது ஆச்சாரிய சம்பாவனையாக வந்து ஆச்சாரிய சம்பாவனையாக அதுதான் ரொம்ப முக்கியம். அது பின்னாடி வரப்போகிறது ஸ்லோகத்தில் ஆச்சாரிய சம்பாவனையாக வந்து சேர்கிற பொருள்களில் கொஞ்சம் அவன் ஆச்சாரியா சிஷ்யால் சமர்ப்பிச்சா அதை கொஞ்சமாக சுவீகரிச்சுக்கிற வழக்கம் உண்டு. அதை வச்சு தான் சுவாமி தேசிகன் நித்தியமான தேக யாத்திரையை நடத்தினார்னு மேற்கொண்டு இப்போ இந்த ஸ்லோகத்தில் வருது. அதான் இந்த அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயத்துக்காக முன்னாடியே சொன்னேன். என்னென்ன இதை பாருங்கோ, சிஷ்யைர் உபாதான பரைரநியைஹி சமர்ப்பிதம் பக்தி புரசரம் எது தேனைவ சுத்தேன யதோஜிதேன துஷ்யந்தமீடே துஷதுல்யருக்மம் அப்படின்னு இது 13வது ஸ்லோகம். இது மொத்தம் 23 ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரம், அதில் இது 13வது ஸ்லோகம். இந்த 13வது ஸ்லோகத்தில் சிஷ்யைஹி உபாதான பரைரநியைஹி அதான் சிஷ்யாள் அதை உபாதானத்துக்காக கொண்டு வந்து சேர்க்கறது. அவளும் ரொம்ப நியாயமான திரவியங்களை சம்பாதிச்சவளாக இருக்கணும். சுவாமி தேசிகனுடைய சிஷ்யால்னா சுவாமி தேசிகனிடத்துல எல்லாம் தெரிஞ்சிட்டவா, அதனால அவருடைய அனுகிரகத்தினாலே நல்ல விதமாக தான் சம்பாதிப்பா, நல்ல திரவியங்கள் தான் வச்சுருப்பா. அப்படியான அவா சம்பாதிச்சு அது தர்மமாக தர்மியமாக சம்பாதிச்ச வஸ்துக்களிலே சில வஸ்துக்களை கொண்டு வந்து ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிச்சான்னா அதை வச்சு தான் தேசிகன் நித்தியமாக தேக யாத்திரை நடத்திட்டு இருந்தாரே ஒழியோ, இதே காலக்ஷேபம் பண்ணி அந்த காலக்ஷேபம் பண்ணி அதனாலே காலக்ஷேபத்துக்காக ஆச்சாரியனிடத்திலே சமர்ப்பிக்க வேணும் என்று சாஸ்திரம் சொல்லியிருப்பதனாலே அது ஆச்சாரியனிடத்திலே ரொம்ப அபிமானத்தோட ஆச்சாரியன் இவ்வளவுதான் வாங்கிப்பார் காலக்ஷேபம் சாஸ்திரம் இருக்குன்ற ஒரு தைரியத்தினாலே ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிச்சா வாங்கிப்பார் அப்படின்னு ஆசையோடு கொண்டு வந்து கொடுக்குற சிஷ்யாளை தவிர வேற யார் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார் அதான் சொல்கிறார். யாராவது ஆக ஜானி இவர் மாதிரி ஜானி கிடையாது, அதனாலே ஜானியாக இருக்கிறவர் அத்தியனம் பண்ணவர் பெயர்பட்ட மகான், அதனாலே மகான்களுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷம்னு சொல்கிறான்னு யாராவது கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டார் அந்த வஸ்து வேண்டாம். ஏன்னா நாம ஜானியாக இருக்கோம்ன்றதுனால இவாளுக்கு என்ன நாம் அனுகிரகம் பண்ணோம், என்ன காலக்ஷேபம் சொன்னோம், அதனால் கொடுக்குறவா கிட்டலாம் வாங்கிக்கிறதுன்னா அது பாபம் இல்லையா? நாம் இவாளுக்கு உபதேசம் பண்ணினோம் சிஷ்யாள்ன்ற ரீதியிலே, சிஷ்யாள் வந்து பசங்க மாதிரி குழந்தை, தன்னுடைய புத்திரன் மாதிரி தான் சிஷ்யாள். அதனாலே புத்திரன்னா அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது, அது மாதிரி சிஷ்யாள்னா அப்பாவுக்கு கொடுக்கலாம், ஆச்சாரியனுக்கு கொடுக்கலாம். அதனாலே வரக்கூடிய திரவியங்கள்னா பாபம் இல்லை. அதே யாராவது ஆச்சாரியன் ரொம்ப விசேஷமாக எழுதியிருக்கார், ரொம்ப அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா நமக்கே ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம் நிறைய வரும் அப்படின்லாம் நினச்சிண்டு யாராவது கொண்டு கொடுத்தா ஒரு நயா பைசா வாங்க மாட்டோம். அதான் சொல்கிறார், சிஷ்யைகி உபாதான பரைகி அனன்யைகின்னு, அது தன்னுடைய சொந்த சிஷ்யால் சமர்ப்பிச்சா வாங்கிப்பார். அதே வச்சு தான் தேசிய தேவ யாத்திரை நடந்ததுன்னு இந்த ஸ்லோகத்தில் வருது. அதாவது உஞ்சவர்த்தி பண்ணினார்னு வரல, அது ஏன் உஞ்சவர்த்தி பண்ணினார்னு வரலன்றதுக்கு இதான் சூக்ஷ்மம். என்னென்னா தேசியனுடைய குமாரர் அவரும் பெரியவராகி அவரும் ஒரு ஆச்சாரியன்ற லெவலில் அவருக்கும் பெரிய பிரசித்திலாம் ஏற்பட்டு அவருக்கும் ஐஸ்வர்யம்லாம் சேர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுவும் நியாயமான ஐஸ்வர்யமாக வர ஆரம்பித்த பிறகு தேசியனும் அவர் சிஷ்யால் கொடுக்குற திரவியத்தை கொண்டே போகிறோம் தேகயாத்திரை நடந்துகிட்டு இருந்தார். அதுவும் நல்லா நடந்துகிட்டு இருந்தது. அதனால் வேறு யாரிடத்துலேயும் போய் பைசா கேட்க மாட்டார். சரி, இது மாதிரி இப்போ உபாதானம்ன்றது எப்படி ஆச்சுன்னா, தேசியனுக்கு காலக்ஷேபம் சாதிக்கிறதும் உபாதானம். அது எப்படி சுவாமி சாதிக்கிறது போய் உபாதானம் ஆகுமா, அது பொருள் சேகரிக்கிறது ஆகுமான்னா, பொருள்ன்றது ரெண்டு விதம். ஒரு ஞான ரூபமாக இருக்கிற பொருள் ஒன்று, இது திரவிய ரூபமாக இருக்கிற பொருள் ஒன்று. இப்போ தேசிகனுக்கு அந்த காலக்ஷேபம் சொல்லச்சே அதுவே ஒரு ஞான ரூபமான விஷயம்தானே. ஏற்கனவே பல விஷயங்கள்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம் சேகரிச்சிருக்கோம், அதெல்லாம் திருப்பியும் நம்மளுடைய மைண்டில் கலெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஒரு காலக்ஷேபம் சொல்லச்சே அந்த காலக்ஷேபத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் திருப்பியும் மைண்டில் ரெக்கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதனால அதுவும் ஒரு கலெக்ஷன் தான் அது. அதனால் தேசிகன் காலக்ஷேபம் சாதிக்கிறதையே ஒரு கலெக்ஷனாக வச்சுட்டுருவார், அது சாஸ்திரம் ஒத்துண்டிருக்கு. அதனால் உபாதான காலம்ன்றது எப்படின்னா, காலக்ஷேபம் சொல்கிறதுனாலையும் உபாதானம் தான், இல்லை காலக்ஷேபம் கேட்குறதுமே உபாதானம் தான். இன்னும் கேட்குறவளோ என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த ஞான பொருளை சேகரிக்கிறா. அதனால் ஒரு காரியத்தில் ரெண்டு பேருக்கு உபாதானமாகி போடுது. ஆச்சாரியனுக்கும் காலக்ஷேபம் சொல்கிறோம்ன்றதுனாலே உபாதானம், சிஷ்யனுக்கு காலக்ஷேபம் கேட்குறான்றதுனால உபாதானம். இப்படி ரெண்டு விதமான உபாதானம் ஆகி போடுது. அதனால் காலக்ஷேபமே உபாதானமாக இருந்தது. அதில் அந்த காலக்ஷேபம் சாதிச்சா சிஷ்யாள் திரவியத்தை சமர்ப்பிப்பா ஆச்சாரியனுக்கு, அதுவும் தேசிகனுக்கு உபாதானம் ஆயிடுத்து, அது பொருள் சேகரிப்பு ஆயிடுத்து, அதை கொண்டு மேற்கொண்டு திருவாராதனம் ஆகும் என்பதாக. இதில் முன்னாடி ஒரு டாபிக் எடுத்தேன், அதை இப்போ சொல்கிறேன். என்னென்னா பிராமணாளுக்கு ஜீவிக்கிறதுக்கு என்னென்ன சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி சொல்லிதுன்னா, சிலம்னு ஒரு விருத்தி, அடுத்தது உச்ச விருத்தின்னு பார்த்தோம், அடுத்தது அயாச்சித்தம்னு ஒரு விருத்தி சொல்லியிருக்கு. அயாச்சித்தம்னா இப்போ நான் சொன்ன பாருங்கோ, ரொம்ப பெரியவர் மகான், அவர் அந்த மாதிரி அவள்லாம் இருக்கா, அவள் அத்தியனம் பண்ணுவா, அவளுக்கு கொடுத்தா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு, அதனால் அந்த அபிப்பிராயத்தினாலே ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு யாராவது திரவியம் சமர்ப்பிப்பா. அந்த காலத்தில் அவள் வேத பாராயணம் நல்லா அத்தியனம் பண்ணுவாளுக்கெல்லாம் சமர்ப்பிக்கிறா, வித்வான்களுக்கெல்லாம் சமர்ப்பிப்பா. அது ஆனால் அவள் அதை கேட்கல, அதை எதிர்பார்க்கவும் இல்லை, அந்த வித்வான் எதிர்பார்க்கல, அவளே வந்து கொடுக்குறா. அந்த மாதிரி கொடுத்தா அந்த பொருளை வாங்கிக்கிறதுக்கு இருக்கு, அது அயாச்சித விருத்தின்னு பேர். நாமே கேட்கல, தானே பொருள் வருது. சரி, வரச்சே என்னவா வருதுன்னா, சரி ஏதோ பழைய கர்மா வருது, முன்னாடி பண்ண புண்ணியமோ என்னவோ அந்த பொருள் இப்போ திரும்பி வருது. அதனால் வரச்சே அது வேண்டான்னு சொல்ல வேண்டாம், நமக்கும் தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பொருளை வாங்கிக்கிற விருத்தி இருக்கு, அதுக்கு அயாச்சித விருத்தி என்பதாக சொல்லியிருக்கு. இது அடுத்தது இன்னொரு விருத்தி இருக்குது, அது என்ன பிரதிகிரக விருத்தின்னு. அது என்னென்னா, யாராவது கொடுக்குறாளா அப்படின்னு பார்த்து அவளிடத்தில் போய் தானே நின்று எத்தனையோ தான தர்மங்கள்லாம் சொல்லியிருக்கேன், வருங்க சபண்டீகரணம்னு நடந்தால் ஏதோ தசதானம்னு பண்ணுறா, அது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு சாஸ்திரத்தில் நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் கொடுத்துருக்கு, அது மாதிரி தானங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பா. ஒரு ராஜாவினிடத்துல போய் கேட்குறது இது மாதிரிலாம் உண்டோ இல்லையோ, இப்படியாக கேட்டு தானம் கொடுக்குற வாழிடத்துல போய் கேட்டு தானம் கொடுங்கோன்னு சொல்லி கேட்டு வாங்கி ஜீவிக்கிறதும் உண்டு. இது நாலாவது விருத்தி. முதல்ல சிலம்னு சொன்னோம், அடுத்து உஞ்ச விருத்தின்னு சொன்னோம், அடுத்து அயாச்சிதம்னு சொல்கிறது, அடுத்து பிரதிகிரக விருத்தி என்பதாக. இதையும் தாண்டி அடுத்து இன்னொரு விருத்தி ஒன்று இருக்குது, அது என்னென்னா அது அத்தியாபகராக இருக்கிறது, பிரதகம்னு பேர் அதுக்கு. அத்தியாபகராக இருக்கிறது, வேத பாடசாலையில் வாத்தியாராக இருந்து அத்தியனம் சொல்லி கொடுத்து அவள் அது ஏதாவது சம்பளம் கொடுத்தான்னா அந்த சம்பளத்தை கொண்டு ஜீவிக்கிறதுன்றது, இது அடுத்த விருத்தியாக சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்தது இன்னொரு விருத்தி சொல்லியிருக்கு, அது என்னன்னா, இந்த புரோஹிதரா இருக்கிறது, யாகங்கள்லாம் பண்ணி வைக்கிறது, இல்ல அவ கிரகத்திலே பண்ணக்கூடிய கிரகியங்கள், அது பூர்வா பிரகர்மாக்கள், இதெல்லாம் நடத்தி வச்சு வாத்தியாரா இருந்து இதெல்லாம் பண்றது அப்படின்னு புரோஹித விருத்தின்னு சொல்லியிருக்கு. இதுல இது மாதிரி இப்போ சொன்னது சில விருத்தி, உஞ்ச விருத்தி, அயாச்சித விருத்தி, பிரதிகிரக விருத்தி, பிரதக விருத்தி, புரோஹித விருத்தி இப்படின்னு, இதெல்லாம் தாண்டி இன்னும் சில வழிகளாம் சொல்லியிருக்கு. ஆனால் அதெல்லாம் பிராமணால் மாத்திரம் பண்ணுறது இல்லை. வட்டிக்கு வாங்கலாமான்னு ஒரு கேள்வி, புசீத விருத்தின்னு பேர், வார்துஷிகம்னு சொல்லுவா. அது பேருக்கு அதே பயிர் பண்ணுறதுலாம் இருக்கோ இல்லையோ, அது மாதிரி விருத்திகளாக இருக்கோ இல்லையோ அப்படின்னா, அதெல்லாம் பிராமணர்களுக்குன்னு ஏற்பட்டது கிடையாது. அதையும் வச்சு ஜீவிக்கிறவா ஏதோ அவளால் முடியலன்றதுனால ஜீவிக்கிறா. வசந்தது எதுன்னா பௌரோஹித்யத்தை விட பிரதகம், அந்த பிரதகத்தை விட அது உசந்தது, அது பரவாயில்ல. பிரதிகிரகம், பிரதிகிரகத்தை விட உசந்தது என்ன, அயாச்சிதம், அயாச்சித்தத்தை விட உசந்தது எப்படின்னா உஞ்சவருத்தி, அதையும் விட உசந்தது சிலவருத்தி என்பதாக இந்த கிரமத்தில். அதில் என்ன முடியுமோ அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்திலே ஜீவிச்சுட்டு இருந்தா. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம இன்ஜினியரிங்லாம் படிக்கிறோம், அதெல்லாம் மெடிசின்ஸ்லாம் படிக்கிறா, இன்னும் எத்தனையோ வருஷம் அதெல்லாம் நிறைய படிக்கிறா, நிறைய இப்போ உத்தியோகங்கள்லாம் நிறைய ஏற்பட்டு போச்சு, எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கா. இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் இந்த க்ஷத்ரியால் வைசியால் சூத்ரால் என்று அவளுடையதான தொழில் இது. மிலிட்டரியில் சேர்ந்து கூட போலீஸ் வேலையெல்லாம் கூட பார்க்குறா, அப்படிலாம் எல்லாம் பண்ணுறா. இது இப்போ இது இது அவளுடைய தொழில் இது. அந்த அவளுடைய தொழிலில் நாம் போய் பங்கெடுத்துட்டோம். இன்னொன்று, நம்முடைய பிராமணனுடைய தொழிலாக இருக்கக்கூடிய வேதாத்தியனத்துக்கு அவளால் வரவே முடியாது, இந்த போட்டிக்கெலாம் வர முடியாது. எதப்பி க்ஷத்ரியால் வைசியால்லாம் கூட வேதாத்தியனை கட்டாயம் பண்ணணும், அவளும் தான் நித்தியகர்ம அனுஷ்டானம் பண்ணணும் எல்லாம் இருக்குதுன்னாலும், இப்போ இருக்கிற ஸ்தித்தியில் க்ஷத்ரியால் வைசியால்லாம் கூட அவள்லாம் கம்யூனிட்டிலாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. கலவு ஆத்தியந்தியோ ஸ்திதிகின்னார் வியாசர். கலியுகம்னு வந்துருத்தானா பிராமணன் இருப்பான், இல்லைன்னா சூத்ரன் இருப்பான், இவெல்லாம் இருப்பான், மற்றபடி க்ஷத்ரிய விஷயம்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுவான்னு சாதிச்சிருக்கார். அது இப்போது நாம் நம்முடைய விருத்தி எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய ரக்ஷணத்துக்கு முக்கியமானவா யாருன்னா க்ஷத்ரியால் வைசியால்லாம் நிறைய பேர் இருக்கணும். அவள்லாம் இருந்தான்னா பிராமணாளை நன்னா போஷிப்பா, இப்போ அவளும் இல்லாமல் போயிட்டா, பிராமணாலே பிராமணாளை போஷிக்கணும்ன்ற லெவலுக்கு ஆயிடுத்து. அதனால் கலியுகத்தில் பிராமணாளுக்கு முன்ன சொன்ன பாருங்கோ, எப்படி ஆக்கும், பிராமணன் 25% இருந்தான்னா க்ஷத்ரியன் வைசியன் சூத்ரன் அவா தான் 75%. அதனால 75% இருக்கிற சொசைட்டியானது 25% சொசைட்டியை வந்து ரட்சிக்கிறதுக்கு அந்த காலத்தில் தர்மசாஸ்திரமும் இருந்தது, அவாளும் அந்த மாதிரி அபிப்பிராயத்தோடு இருந்தால் முடிஞ்சது. இப்போ இருக்கிற சொசைட்டி எப்படி இருக்குன்னா, பிராமணால் மாத்திரம் பிராமணாளை காப்பாற்றிக்கணும், மற்றவாள்லாம் யாரும் ஒன்றும் பிராமணாளுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டா அப்படின்ற நிலைமை வந்துடுது. இதனால ஒரு நெருக்கடி ஏற்பட்டு போச்சு கலியுகத்தினுடைய, அதனுடைய வேகத்தில் எத்தனையோ மாற்றங்கள்லாம் வந்துடுத்து. ஆனால் இதே கலியுகத்தில், இதே 744 வருஷம் முன்னாடி தான் தேசிகனுடைய அவதாரம், அப்போ இருந்த ஸ்திதி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அதில் மற்றவாளெல்லாம் கூட தேசிகன், அந்த சில விருத்தி என்ன, உஞ்ச விருத்தி என்ன, அதுலேயே பெரும்பாலும் தன்னுடையதான வாழ்நாளை கழித்தார். அப்புறம் சிஷியால்லாம் ரொம்ப நிறைய சமிருத்தி ஏற்பட்டதுக்கப்புறம், சிஷ்ய சமிருத்தினாலே அவள் கொஞ்சம் கொஞ்சம் திரவியம் ஏதாவது நம்ம ஆச்சாரியனுக்கு நாம் வாசித்ததுக்காக கொஞ்சம் சமர்ப்பித்தா கூட அதுவே தேசிகனுக்கு ரொம்ப பூரியாக நிறைய இருந்தது. அதனால தேசிகன் அதை கொண்டு உபாதான கைங்கரியும் உபாதானமாக நடத்திட்டு, அதனாலேயே தேசிகன் அவருடைய தேக யாத்திரை நடந்துட்டு வந்தது என்பதாக இதில் இந்த ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். அதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை மாத்திரம் சொல்கிறேன். இந்த ஸ்லோகம் இன்றைக்கி ஒன்று தான் ஆச்சு. அதில் சிஷ்யர் உபாதான பிரயணி சமர்ப்பிதம் பக்தி புரஸ்தரம் எது என்பதாக சாதிச்சு. அவள்லாம் சிஷ்யாள்லாம் ஆச்சாரிய பக்தினாலே கொடுக்குற திரவியமாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரியான திரவியத்தை தான் சேர்த்துப்பாரு ஒழி, ஐயோ நம்மளாலையும் முடியல, ஆனால் இருந்தாலும் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்க என்ன பண்ணுறது, முடியலை முடியலன்னாலும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் சிஷ்யாளுக்கு இருந்துன்னா அந்த திரவியங்கள்லாம் வாங்கிக்கவே மாட்டார். பக்தியினாலே இது சமர்ப்பிச்சாத்தானே நமக்கு சந்தோஷம்னு நினச்சி சமர்ப்பிப்பாளே, அந்த மாதிரி அது மாத்திரம் தான் அப்படி சுவீகரிச்சுவார். அதுக்கு மேலே சொன்னார், தேனைவ சுத்தேன யதோச்சிதேனா துஷ்யந்த மீடே துஷ துல்லிய இருக்கும். அந்த வரும் பொருள் அந்த மாதிரி ரொம்ப ஆச்சாரிய பக்தியினோடே வந்த பரிசுத்தமான பொருள்களை கொண்டு தான் உபாதானம், அதனால தான் ஜீவனம். மற்றபடி இப்போ ஆச்சாரியன் எப்படி இருந்தார் தேசியம்னா, துஷ துல்லிய ருக்மம்னு ஒரு வார்த்தை போட்டார், துஷ துல்லிய ருக்மம் அப்படின்னா எப்படி ஆகும், இந்த நெல் உமி இருக்கு பாருங்க, அந்த உமிக்கு என்ன மரியாதை உண்டோ அவ்வளோ மரியாதை தான் தேசியனை பொறுத்த வரைக்கும் பைசா தங்கம் அப்படின்னா. ருக்மம்னா தங்கம்னு அர்த்தம், அந்த காலத்தில் ருக்மம்னா காசு, அதே தான். அதனால பைசாவுக்கும் இதுக்கும் நெல் உமிக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது தேசியனை பொறுத்த வரைக்கும். அது நெல் உமிக்கு என்ன மரியாதை உண்டோ அவ்வளோ மரியாதை தான் பைசாவுக்கும் கொடுப்பார். ஏன்னா ஆழ்வார் சொன்னார், பொருளால் அமருளும் புக்கியலாகாது அருளால் அறமருளும் வந்தேன். எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்தாலும் பெருமாள் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நமக்கு கொடுக்குறான்றதுனால மோட்சம் கொடுக்க போகிறாரன்னா இல்லையா. அதனால் அதான் குப்பை கலத்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்துரும் வாய்மை இழக்கும் புலவீர்கள்னு நம்மாழ்வார் சாதிக்குச்சு. அதனால் பைசா மோட்சத்துக்கு வழி கிடையாது, பைசாவானது பகவானை நினச்சி ஆனந்தப்படுறதுக்கு உண்டான திரவியம் கிடையாது. பகவத் ஆனந்தத்துக்கு வேண்டியது நல்ல பரிசுத்தமான மனசு தான் வேணும். அந்த பகவானை நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பித்தா அந்த சந்தோஷத்துக்கு ஈடு எந்த சந்தோஷமும் கிடையாது. ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம அந்த பரிசுத்தமான பிரீத்தியோடைய அந்த பரம பிரேம சுபாவனான பெருமாளிடத்துல அவன் நம்மிடத்திலே கொண்டிருக்கிற ஆசையை அனுபவிக்க தெரிஞ்சு அந்த ஆசையோட நாமும் அதே போல பெருமாளை ஆசைப்பட ஆரம்பித்தோன்னா அந்த பேரானந்தத்துக்கு ஈடு ஒரு வஸ்துவும் கிடையாது. அந்த ஆனந்தத்திலே பெரியவாள் அப்படி பெருமாளை அனுபவிக்கிற ஆனந்தந்தான் வேணும்னு எதிர்பார்த்தாலே ஒழிய பைசாவை எதிர்பார்க்காம வாழ்ந்ததுனால சேசிகன் எப்படி இருந்தார்னா எப்படி ஆகும், அது குப்பை தூசு இதுக்கெல்லாம் என்ன மரியாதை உண்டோ அவ்வளோ அவ்வளோ மரியாதை தான் பைசாவுக்குன்னு. அந்த மாதிரி இருந்தால் முடியுமா சுவாமி, அது போலே நம்மளாலாம் ஜீவிக்க முடியுமான்னு. அந்த பெருமாளிடத்துல விசுவாசம் இருந்தவாளுக்கு இந்த ஜீவனத்தினாலே ஒன்றும் சிரமமே கிடையாது. நமக்கு விசுவாசம் ரொம்ப குறவு, நம்ம பெருமாள் நன்னா காப்பாற்றி தான் வருவார் ஒரு குறவும் வைக்க மாட்டார் அப்படின்ற விசுவாசம் குறவு இருக்கு. அதனால நாமும் ரொம்பவும் ரொம்ப அலையிறோம். தேசிகனுக்கு அந்த அலைச்சல் கிடையாது, அதான் விஷயம். இன்னைக்கு இந்த உபன்யாசம் போகிறோம், இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் இருக்கு. அது அடுத்தது என்னன்னா உபாதானத்துக்கு அப்புறம் இஜ்யான்னு சொல்லி பகவத் ஆராதனம், அது தேசிகனுடைய பகவத் ஆராதனத்தை பற்றி சுருக்கமாக சாதிக்கிறார் குமாரர். அது அடுத்த அடுத்த வாரம் வச்சுக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. பாலாஜி ஸ்ரீராம்
அடியன் அடியன் இருக்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அடியன், ரொம்ப பாக்கியம் அடியன், இப்படியே சாதிக்க வேண்டியது ரொம்ப வேண்டிக்கிறோம்.
சரி ஆட்டம்
ஆச்சரியமான
என்ன யாருக்கான அஃபெக்டிங்கா இருக்குமா இது
அடியன் அடியன் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அடியன் அடியன் இது 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 போல ஒரு
ரொம்ப ரொம்ப வைராக்கியது ரொம்ப வைராக்கியம் எல்லாம் பேசினா யாருக்கும் பிடிக்காது.
இப்பேற்பட்ட ஆச்சாரியன்றதுக்கு நம்ம அப்படியே கண்ணால இது விட வேண்டிய ஒரு விஷயம் தான் இதானே அவர் எழுதின ஒர்க்ஸோ இது போல இல்ல அவர் இருந்ததை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பரம பாக்கியம் எங்களுக்கு சுவாமி வந்து சாதிக்கிறது.
சரி
பரம பாக்கியம் நிஜமா
அடியே
சரி உதறாங்க.